نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد، يقول الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. பொதுவாகவே ஆரோக்கியத்தை தொலைச்சு போட்டுட்டு ஆரோக்கியம் தேடுற சமுதாயம் தான் நாங்கள். அழகான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை ஒன்று இருந்துச்சு, அதை இல்லாமலாக்கி போட்டுட்டு இப்போ ஆரோக்கியம் தேடி தெரியுது. மக்கள் ஆரோக்கியமாக தான் வாழ்ந்தான். ஒரு 80 வயசாளியை பிடிச்சி கேட்டு பாருங்க, அவசரமாக அவர் மௌத்தாவதுக்கு முன்னாள் அவன் மௌத்தா போயிட்டா ஆரோக்கியம் என்று செல்றதுக்கு யாரும் இல்லாம போயிட்டு, அதை பற்றி செல்ல யாரும் உலகத்தில் சாட்சிகள் இல்லாமல் போயிட்டு. 80 வயசுக்காரவங்க இருக்கிறீங்களா மஜ்லிஸ்ல? இருக்கிறா? ஆமா, எவ்வளவு வயசு உங்களுக்கு? 72. உட்கார்ந்தா தொழுவுறீங்க? நின்று தொழுவுற? 60 வயசுக்காரன் உட்கார்ந்து தொழுவுற? குட்டுவாச்சு இரே எல்லா பள்ளியிலையும் இல்லையா? குட்டுவம் போட உட்கார்ற யாரு? 80 வயசுக்காரரா? இல்ல, 60-65 40 மேல. பொதுவா அந்த பாதுகாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் மீக்கு அவங்களோட அடிப்படை சரி, அவங்களுக்கு வேக்சின் அடிக்கல, என்ன செய்யல, அவங்களுக்கு என்ன இல்லை, தடுப்பூசி அடிச்சில்ல, கேளுங்க அடிச்சிக்க. அவங்கள ஆரோக்கியம் என்ற பேர்ல ஏமாத்தல்ல. ஒரு 20 வருஷமா எங்களுக்கு தரப்பட்ட மெசேஜ் என்ன? நீங்க தண்ணி குடிக்கணும், சுடு தண்ணி தான். இல்லடா, என்ன தண்ணி? குளோரின் தண்ணி, சுடு தண்ணி. கிணத்து தண்ணி குடிக்க கூடாது. யார் சொன்ன? எவ்வளவு காலமா இந்த செய்தி சொல்லுங்களே? இப்படி சொல்லப்படலையா? இப்படி சொல்லப்படலையா? சொல்லப்பட்டுச்சா? சொல்லுங்களே, சொல்லப்பட்டுச்சு. எவ்வளவு காலம்? ஒரு 25-30 வருஷத்துக்கு உள்ளுக்கு. அப்படித்தானே? பொதுவா சுடு தண்ணியில எந்த உயிரும் வாழாது. கொதிச்சாருன தண்ணியில நீங்க ஒரு மீனை குடிச்சு போட்டு பாருங்க, அந்த மீன் செத்து போயிட்டு. இந்த போத்தல் தண்ணி, பாட்டில் தண்ணி, நாங்க புத்திசாலிகள் குடிக்கிற தண்ணீர, அது ஒரு ஒரு தடா தொண்டு அதால நெரைச்சி அதுல ஒரு மீனை போடுங்க, செத்து போயிடு. ஏன்னா அதுல உயிர் இல்லை, செத்த தண்ணி. உடலுக்கு தண்ணியால பெற்றுக்கொள்ளப்படுறது ரெண்டு. ஒன்று குளுமை, குளிர்ச்சி. மற்றது உயிர் சக்தி. உயிர்
விஞ்ஞானம் 60 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிச்சு தண்ணியால ஒரு பரோசனமும் இல்லைன்னு. தண்ணியில உடம்புக்கு எந்த நலவும் சேர்றது இல்லை என்று சயின்ஸ் 60 வருஷமா சொல்லுது. இப்ப குளிர்ச்சி அனுபவிச்சு தான் தண்ணி குடிக்கும். தண்ணி ஒரு மொடல, ஒரு மொடல் தண்ணியை வாயில எடுத்து அதை குளிர விடணும். இந்த பல்லுகள் அதில் குளிர்ச்சி அனுபவிக்கிறதுக்கு விடணும். ஒரு 10 செகண்ட் வச்சு உழுங்க பார்ப்போம். 2 மொடல் தண்ணியில தாகம் தீந்துடும். எவ்வளோல எவ்வளோல எவ்வளோ பெரிய சுகர் காரண தாகமும் சரி, எவ்வளோ கடுமையான டயர்டாயினோட தாகமும் சரி, 2 மொடல் தண்ணியில தாகம் தீர்ந்துடும். 3வது மொடல் குடிச்சா போதும். எப்படி குடிக்கணும்? வாயில தண்ணி எடுத்து பல்லுகளை குளிர வச்சு 6 அமர அதை உள்ளால் இறக்கணும். எங்கெல்லாம் அந்த தண்ணி படுதோ அங்கெல்லாம் குளிர்ச்சியா இவர் உணரணும். இப்படியா குடிப்பாருண்டா 2 அல்லது 3 மொடல் தண்ணி தாகத்தை தீர்த்திடும், அதோட போதும். இப்ப தண்ணி குடிக்கிற எப்படி? 1 லிட்டர் ஜக் ஒன்று எடுக்கிற, வாயில வச்சு கட 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 இழுத்தாச்சு, உள்ளுக்கு போயிட்ட. அதுவும் அந்த தண்ணியில உயிரிக்கா செத்த தண்ணி. வாட்டர் பியூரிபிகேஷன் பத்தி படிச்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அதுல என்ன செய்யறாங்கடா, தண்ணியில உள்ள அவ்வளவையும் அகற்றி போட்டுட்டு செத்த தண்ணி எடுக்கிற, எந்த ஒரு உயிரும் இல்லாம எந்த ஒரு கனியுப்பும் இல்லாம தண்ணிய வேறுபடுத்துறது தான் வாட்டர் பியூரிபிகேஷன். பொதுவா கொதுப்பாட்டினா உயிர் செத்துடும், கனியுப்புகள் கீழே போயிட்டும். குளோரின் அடிச்சா உயிர் செத்துடும், கனியுப்புகள் கீழே போயிட்டும். இந்த தண்ணியை குடிக்கிற இதால உயிர் சக்தி கிடைக்காது. குர்ஆன் சொல்லுது இதால உயிர் தான் உண்டாகணும். வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைன் ஹய், ஒவ்வொரு உயிரையும் அல்லாஹ் தண்ணியிலிருந்து தான் ஆக்குறான். எல்லா உயிரையும் படைக்கிறான் தண்ணீரால. அப்ப மழை தண்ணியை குடிங்க, மழை பெய்யுற நேரத்துக்கு தண்ணியை சேர்த்து வச்சு குடிங்க, அதால குளிங்க. மழையில நனைஞ்சா அடுத்த வார்த்தை என்ன? காய்ச்சல் வரும் தானே. குர்ஆன் சொல்லுது வான்சல்னா மின சமாயிமா முபாரகா, வானத்திலிருந்து அல்லாஹ் பரக்கத்தான தண்ணி இறக்குறான். அது முசீபத்தா? அப்ப முசீபத்தா? இன்னொரு இடத்துல குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் லியுதஹிரக்கும் பி வயுதஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான் வலியர்பித அலா குலூபிக்கும் வயுதப்பித பிஹில் அக்தாம். அல்லாஹ் வானத்துல இருந்து தண்ணி இறக்குறான், அதன் மூலமாக உங்களை பரிசுத்தப்படுத்த. அல்லாமா இப்னு கதீர் ரஹிமஹுல்லா தஃப்சீர் செய்றாங்க, பஹரா தாஹிரா பாத்தினா ரெண்டும் உண்டாகும், உள்ரங்க வெளிரங்க எல்லா பரிசுத்தமும் உண்டாகும் மழை தண்ணியால. வயுதீபாங்கும் ரிஜித ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்குகளை உங்களை விட்டு போக்குவான். எதால? மழை தண்ணியால். வலியார்பித்தால குலூபிக்கும், உங்களோட உள்ளங்களை உறுதிப்படுத்துவான். உள்ளம் உறுதியாக எதால? மழை தண்ணியால. இப்ப மழை தண்ணியை கண்டு ஓடுற, இப்ப சொல்ற 93% மக்கள் மனநோயாளிகளாம். அப்ப மலையில இருந்து தூரமாக்கினது யாரு? இதே கவுண்டிங் சொல்ற சமுதாயம் தான். மனதில் உள்ள பலம் இல்லாம போயிடும். எதால? எதால? மலையை விட்டு தூரமாறதால. وَلِيَرْبِطَ عَلَى قُلُوبِكُمْ وَيُثَبِّتَ بِهِ الْأَقْدَامَ பாதங்களை தரிப்படுத்துவானுண்டா என்ன? யுத்த காலத்துல ஜிஹாதுடைய சஃப்புல எதிரிகளுக்கு முன்னால பலமா நிக்கிற அளவு உடம்ப பலப்படுத்துவான். எதால? மழை தண்ணியால். இன்னொரு இடத்துல சொல்றான், பஞ்சங்களால வாடி வதங்கியதுக்கு பின்னால் அல்லா தாலா மலையை பொழிய வைக்கிறான், அதன் மூலமாக தன்னுடைய ரஹ்மத்தை பரத்துகிறான் என்று குர்ஆன் சொல்லுது. மழை தண்ணியில நனைஞ்சா காய்ச்சல் வருதா இல்லையா? ஏன் வருது? ஏன் வருது? காய்ச்சல் ஒரு நோயா? காய்ச்சல் ஒரு நோய் அல்ல, காய்ச்சல் ஒரு கழிவு நீக்கம். காய்ச்சல் ஒரு கழிவு நீக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது நரகத்துடைய மூச்சண்டா. நரகத்துடைய மூச்சண்டா என்ன? ஒரு உடம்புக்கு பாதிப்பானது ஒன்று வெளியே போகுது. அல்ஹுமா மின் ஃபைஹி ஜஹன்னம் ஃபஅப்ரிதூஹா பில் மா, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். காய்ச்சல் என்றது ஒரு நரகத்துடைய ஒரு மூச்சு. எனவே அதனை நீங்கள் தண்ணீர் மூலமாக குளிர செய்யுங்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காய்ச்சல் காரருக்கு பசி வருமா சொல்லுங்களேன்? பசி வருமா? ஏன் வருதில்லை? ஏன் வருதில்லை? உடம்பு ஒரே நேரத்தில் வெளியாக்குற வேலையும் உள்ள எடுக்கிற வேலையும் செய்யாது. வெளியாக்குற வேலையும் உள்ள எடுக்கிற வேலையும் ஒரே நேரத்தில் செய்யாது. உடம்புல இருந்து ஒரு கழிவு நீங்கி கொண்டிருக்குது, எனவே அது பசிய உணர செய்யாது. சாப்பாடு வாணான்னு தான் சொல்லும். உடலுடைய உண்மையான நிலைமை என்னன்னா, சாப்பாட்டை மறுக்கும் காய்ச்சல் நேரத்தில். ஆனா நாங்க என்ன செய்யற காய்ச்சக்காரனுக்கு? பாவம், ரெண்டு நாள் ஒன்று திண்டில எப்படியாவது போட்டு வாய தொடர்ந்து உள்ளுக்கு தள்ள பாக்குற. பொதுவா உடல் செல்றத கேட்கணும். என்ன செய்யணும்? உடம்பு சொல்றத கேட்டு நடக்கணும். உடம்பு பேசுற பாசையோண்டு உடலோட நாங்க பேசணும். பசிச்சாதான் சாப்பாடு கேட்கும் உடம்பு. உடம்புடைய பண்பு அதுல நிலைமையை கெடுத்து கொண்டா சும்மா திட்டு கொண்டு இருப்பீங்க. பசிச்சா மட்டும்தான் சாப்பாடு கேட்கும். சின்ன குழந்தைக்கும், இன்றைக்கு பிறந்த குழந்தைக்கும் பசிச்சா சாப்பாடு கேட்க தெரியும். அப்படிதான் அல்லாஹ் படைச்சிக்க. குழந்தைக்கு பசி வந்தா என்ன செய்யும்? பெத்தொடனே புள்ள பசி வந்தா என்ன செய்யும் சொல்லுங்களே? அழு. பாலை கொடுத்தா அழுக அழுக நிற்கும். அந்த பிள்ளைக்கு ஏதாவது வருத்தத்துக்கு அழுது இருந்தா பாலை எடுக்குமா? உம்மா கிட்ட கேட்டு பாருங்க, தெரியண்டா பொண்டாட்டி கிட்ட கேளுங்க. அது நோவுக்கு கத்துதா இருந்தா சாப்பாடு எடுக்க மாட்டாது, பாலை எடுக்காது, தள்ளி தள்ளி கத்தும். அப்படின்னு அர்த்தம் என்ன? என்ன? ஏதோ நோய், ஏதோ ஒரு நோய். இப்ப இந்த குழந்தைக்கு ஒரு ஒன்னரை வருஷம் ஆயிட்டு, ஒன்னரை வருஷம் ஆயிட்டு பாலை நிப்பாட்டி போட்டா உமா. இப்ப என்ன செய்யற? இப்ப எப்படி சாப்பாடு கொடுக்குற? சரி விடுங்களே, ஒரு மூணு வருஷம் ஆயிட்டு, ரெண்டு வருஷத்துல பால் நிப்பாய் நிப்பாட்டி மூணு வருஷம் புள்ள உம்மமார என்ன செய்ற, உம்மா தன்னை போல ஒரு மடையனா புள்ளைய பாக்குற, என்ன வார்த்தையை விளங்கணும் நீங்க. உம்மா தன்னை போல ஒரு மடையனா புள்ளைய பாக்குற, இப்ப பிள்ளைக்கு எதுக்கு சாப்பாடு வேணும், பசிக்கு, நேரத்துக்கா இல்ல, நேரத்துக்கா சாப்பிடும் புள்ள, எதுக்கு சாப்பிடும், பசிக்கு. அது பிறந்த நாளில இருந்து அல்லாட கட்டளை நிறைவேற்று. விவ என்ன செய்யற, மூணு நேரம் சாப்பாட்டை போட்டு எடுத்து வார, மூணு நேரமும் சாப்பாட்டை போட்டு எடுத்து வந்து பெணைச்சு கொண்டு என்ன செய்யற, அந்த காக்காவை காட்டி, இந்த நாயை காட்டி, அந்த போலீஸ்காரனை காட்டி, அங்க ரோட்ல போற ஒருத்தனை காட்டி, இங்க வீட்டுல அடங்கிக்கிற ஒருத்தனை காட்டி 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 பலேல சின்ன கொடுத்த. பொதுவா அந்த வயசு பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு முறை தான் சாப்பாடு தேவைப்படும். எத்தனை முறை, ஒரு நாளைக்கு ஒரு முறை. இப்ப நாங்க என்ன செய்யற, எங்களை போல ஒரு மோடேனா அந்த புள்ளைய பாக்குற, இப்ப கொடுக்குற பசி வந்தா சாப்பாடு, தாகம் வந்தா தண்ணி. ஆனா எங்களுக்கு படிச்சு தந்த என்ன, என்ன படிச்சு தந்த, அந்த கூட்டம் எந்த கூட்டம் கொதிக்க தண்ணிய ஆற வச்சு குடிக்க சொன்னாங்களே, அந்த கூட்டம் எங்களுக்கு என்ன படிச்சு தந்தாங்க, ஒரு நாளைக்கு நாலு போத்தல் தண்ணி குடிக்கும். எவ்வளோ, எத்தனை லிட்டர், 8 லிட்டர். அல்லாஹ்வாலம் எவ்வளவு தண்ணி குறையுதோ அவ்வளவுதான் உடம்புக்கு ஆபியத், ஆபத்து இல்ல ஆபியத், சுகம். உயிருள்ள தண்ணி குடிக்கணும், தண்ணி குறைய குடிக்கணும், நிறைய குடிக்கிறல்ல குறைய குடிக்கணும், அதுதான் உடல் ஆரோக்கியம். கூடுதலான தண்ணி குடிச்சா கூடுதலா கிட்னிக்கு வேலை ஆயிடும், அதுவும் கொதிச்ச தண்ணியை குடிச்சா செத்த கலங்களை எல்லாத்தையும் பியூரிபிகேஷன் பண்ணணும் கிட்னி. எவ்வளவு கூட தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளவு கூட வேலையாயிடும். அதனால தாகம் வந்தா தண்ணி குடிக்கிற, பசி வந்தா சாப்பிடணும். நேரத்துக்கு சாப்பாடு இல்ல, பசிக்கு சாப்பாடு, எது நியாயம், எது நியாயம், ஒத்துக்கொள்றீங்களா, மாற்று கருத்தீங்களா, மஜ்லிஸ்ல பேசணும், பிரச்சனை இல்ல. மூணு நாள் பசிக்குதா, மூணு நேரம் பசிக்குது இல்ல, நான் சொன்னேனே எங்களோட உடம்ப நாங்க பழுதாட்டி உடலை நாங்க என்ன செஞ்சிட்டோம், பழுதாக்கிட்டோம். இப்ப பசி மாதிரி காட்டு, நான் நேத்து காலையில தான் வந்தேன் ஊர்ல இருந்து கொழும்புல இருந்துட்டு, காலையில ஒய்ஃப் சாப்பாடு சமைச்சு வச்சிருந்தா பசி இல்ல சாப்பிடல, 11:50 ட்ரெயின்ல ஏறல, தண்ணி போத்தல் கூட கையில இல்ல, அன்றாபுரத்துக்கு போறேன், என் பக்கத்து சீட்ல ஒரு ஆள், இந்த என்னது வடை விற்க வந்தான், ஒரு 100 ரூபாய்க்கு மாதிரி வடை எடுத்தான், ஃபுல்லா தீர்ந்து முடிச்சான், அதுக்கப்புறம் ஹெலப்போ விற்க வந்தான், 5 ஹெலப் எடுத்தான், அதுக்கப்புறம் இந்த இரிங்கு என்ன சொல்ற சோளம் விற்க வந்தான், அதால் ஒன்று எடுத்து தின்னான். பார்த்துக்கொண்டு இருந்தேன், ஒரு 6-7 பேர் வந்தாங்க, எல்லாருக்கிட்டையும் எடுத்து தின்னான். ஒரு முஸ்லீம் ஆயிக்கணும், யாழ்ப்பாணம் போறார் ஆயிக்கும், அல்லாஹ்வாலம் யாழ்ப்பாணம் ட்ரெயின் பக்கத்து சீட், கடைசிக்கு ரட்டக்காச்சும் 2 பார்சல் எடுத்த உடனே எனக்கு தானா, நான் சேனே எனக்கு சல்லி இல்லாததுக்கு நான் வாங்கல வாங்காம செல்ல, எனக்கு பசி இல்லை. சிங்களத்தால தான் சொன்னேன், ஏன்னா எனக்கு என்ன ஆளுன்னு தெரியாது. அவன் என்ன பரிதாபம் பார்த்துட்டான். சரியா 3:50 ட்ரெயின் வந்து நின்றுச்சு, எனக்கு தாகம் இருந்துச்சு, தண்ணி கொஞ்சம் கேட்டு குடிச்சுக்கோனே 4 மணிக்கு பயான் ஸ்டார்ட். லோராசரை சேர்த்து தொழுதேன், சேர்த்து தொழுது போட்டு பயான் ஸ்டார்ட். பயான் எல்லாம் முடிஞ்சு சோட்டி சாதி வச்சிருந்தாங்க, வாழைப்பழம் கொண்டு எடுத்து சாப்பிட்டு தண்ணி ஒரு மொடல் குடிச்சு பார்த்தேன், பசி காண்டு பசி இல்ல. அதுக்கு போற அவங்க கூட்டிட்டு வந்தாங்க ஹபரனுக்கு, இவங்க வந்தாங்க ஹபரனுக்கு. அவங்க கொண்டது ஹோட்டல் ஒன்ல தான் அடிச்சு அவங்க சாப்பிட்டான். எனக்கு எவ்வளவு சாப்பிட சொன்னாங்க, நான் ஒரு சாப்பாட்டை பத்தி உண்டான ஒரு அறிமுகம் செஞ்சேன் அவங்களுக்கு. பொதுவா மகரிபுக்கு பின்னால சாப்பிடுறவர் ராவ் தூங்குறார் இல்ல ராவ் மயங்குறார். மகரிபுக்கு போற சாப்பிட்டாருண்டா இரவுல அவரு என்ன செய்யல, அவர் தூங்கல, அவர் மயங்குறார். இறைப்பையில சாப்பாடு இருக்கிற நேரத்துல இரா தூக்கம் என்றது தூக்கம் அல்ல மயக்கம். மிச்ச நாள் தேவையில்ல, ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுங்க. சுகர் காரண சுகர் எங்க போய் தண்டிக்காது, கிட்னி பேஷண்ட் நார்மல் ஆயிடுவார். இந்த நோய் என்று பயமுறுத்துறதெல்லாம் பச்சை போய் எங்கட வாழ்க்கையோட முறைய வீணாக்கி நாங்க கஷ்டப்படுறோம். அதுக்கு போற ராவ் இவங்க ஏத்துக்கணும் வந்து ஓட்ட மாடியில் ஹோட்டலில் நிப்பாட்டி சாப்பிடுவோம். அந்த சாப்பிட மாட்டேன், தூங்கணும். கேளுங்க, அதுக்கு போற நான் சொன்னேன் நான் சாப்பிட மாட்டேன், நான் தூங்கணும். போற காலையில பஜிருக்கு போற உட்கார்ந்தோம், சாப்பிட சொன்னாங்க சாப்பிடல. அதுல குடிக்கவான் குடிக்க கொண்டவான்னு கேட்டாங்க, குடிக்கல. ஏன்னா பால்ன்றதும் ஒரு உணவு. என்னது சல்லல்லாஹு சொன்னாங்க, பால்ன்றது ஒரு உணவு. பால் குடிக்கிறதா இருந்தா ஒரு நேரத்து சாப்பாட்டுக்கு குடிக்கணும். சாதாரணமா நான் நினைக்கிறேன் ஒரு 7-7.5 போறோம். நிறைய கதைச்சிட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன், பசி வந்துட்டேன். அப்ப என்ன ஒரு பாலப்பம் சாப்பிட்டேன், அதுக்கு போற போய் வெள்ளை சாப்பாடு சாப்பிடும். பசி வந்தா மட்டும் சாப்பாட்டை கொடுத்து பாருங்க, உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும். டேப்லெட் அடிச்சு 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 வாழ்க்கையை வீணாகி கொள்ளவானா, நிப்பாட்டுங்க முழுமையா எல்லாத்தையும். பசி வரும் வரைக்கும் உடலை விடுங்க கேட்கறதுக்கு சாப்பாட, அதுக்கு போற கொடுங்க. அடிக்கடி பசி வார மாதிரி இருக்குதுன்னா பழங்கள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. நஞ்சு இல்லாத பழங்கள், பழமண்டா இன்னைக்கு எதை பாக்குற பழம் வந்து ஆப்பிள், அந்த தோடங்க மஞ்சள் கலருக்கு ரோட்டெல்லாம் நிற்குமே அது, இதுதான் பழமா? இது எங்கேயோ இருந்து நஞ்சு ஊட்டி பேக் பண்ணி வந்த பழம், இல்லாட்டி அது அவ்வளவு நாள் நிற்காது. விளங்குச்சா? என்ன செய்யறது? எங்கட நாட்டு பழங்கள் எதையுமே காணும், அதை பழமண்ட ஏற்றுக்கொள்றதுக்கே தயார் இல்லை. ஏதாவது ஒரு பழத்தை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பசி வார மாதிரி விளங்குது உங்களுக்கு, அடிக்கடி பசி வார மாதிரி ஒரு துண்டு பழத்தை சாப்பிடும், இல்லாட்டி ஒரு ஒரு துண்டு பழத்துக்கு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊத்தி நல்லா பிளெண்டர் பண்ணி குடிங்க, அடங்குதா? அது பசி இல்ல. அடங்குதுண்டா அது என்ன இல்ல, பசி இல்ல. பொதுவா உடம்பு ஒன்றுக்கு பழக்கப்பட்டுட்டா அதை கேட்டுக்கொண்டே இருக்கும். இப்ப நீங்க 3 நேரம் சாப்பிட்டு பழவியா, காலையில அந்த நேரத்துக்கு பசி மாதிரி வரும். காலையில அந்த நேரத்துக்கு என்ன வரும்? பசி மாதிரி வரும். மறுவா அதை சாப்பிட்டாலும் சாப்பிடலாட்டியும் பகல் நேரமாக கொள்ள மறுவ பசி மாதிரி வரும், மறுவ இரவாக கொள்ள பசி மாதிரி வரும். ஏன் உடல் அப்படி பழக்கி விளங்குதா? இந்த ரமதான்ல நீங்க சார்ந்த நேரத்தில் ஒரு மூணு கவலம் சாப்பாடு எவ்வளவு? அது சாப்பாடுன்னு சொல்றதே இல்லை நாங்க, இவர் சாப்பாடுன்னு சொல்றேன். மூணு கவலம் சாப்பாடு அப்படிதானே? ஒரு மூணு கவலை சாப்பாடு. ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியானுடைய முதுகெலும்ப நேரே ஆக்குற அளவு சாப்பாடுன்றது ஒரு கவலம் அல்லது இரு கவலம் லுக்மத்தான். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க லுகைமாத்தண்டா சிறிய சில கவலங்கள். கேப்பீங்க அப்படி இக்கா? இப்ப மறுவ கிதாபெல்லாம் பெறட்டும் தேடி பார்க்க. ஒரு மூணு கவலை சாப்பாட்டை சாப்பிட்டு போட்டு ஒரு பழத்தை தின்னுட்டு பால் ஒன்று குடிச்சுக்கோங்க, சஹாருடைய உணவு போதும். பால் என்றா பசு பால் இல்லைண்டா, தயிர் இல்ல, புலாங்க பால் இல்ல, வெளிக்க பால் சொல்லுங்கல்ல என்ன எடுக்கிறீங்க? எல்லாம் வந்துட்டா, எதையாவது ஒன்றை போட்டுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, அதோட போதும். இது சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? எவ்வளவு நேரம் போகும்? ஒரு 10-15 நிமிஷம். நல்ல மென்று எச்சு ஊறி அந்த சாப்பாட்டோட எச்சு கலக்க அதனுடைய ருசிய உணர சாப்பிடும். என்னோட சாப்பிடுற எப்படின்னா கதிச்சு கதிச்சு. அவருக்கு என்ன இப்படி இப்படி ஒரு மெஷின் வேலை செய்யற மாதிரி இருக்கும். சாப்பிடுறத பார்த்தா பக்கத்துல இருந்து பாருங்க எப்படி சாப்பிடுறேன். அது எவ்வளவு ஓத்துல போறன்னு அவருக்கு தெரியா, எவ்வளவு சாப்பிடுறன்னு தெரியா. சவன்ல இந்த மலை மாதிரி இந்த சவன் அஞ்சு பேர் சேர்ந்து முடிச்சு அதுக்கு போறோம். என்ன அந்த ஹேக்கத்தை தானே விட்டு கொடுக்காது. என்னத்த என்ன போடுற? அப்ப ஒரு மூணு கவலை சாப்பாடு, ஒரு பழம், ஒரு பால், அதோட முடிச்சு செஞ்சு பாருங்க. அந்த பகல் நேரத்துக்கு வருமே ஒரு என்னது ஒரு கேஸ் ஒன்று வரும். எத்தனை மணிக்கு? ஒரு 11 மணி ஆகக்கொள்ள, லோஹர் கிட்ட ஆகக்கொள்ள ஒரு வயன் ஒரு கேஸ் ஒன்று எலும்பும். கொஞ்சம் தூங்கிட்டு எலும்பினா தலை சுத்தி கொண்டே இருக்கும். ரமலான் அப்படி நடக்கிற இல்லையா பகல்ல இல்லையா? அது வந்து என்னதால தெரியுமா? பசியால் இல்ல, சாப்பாடு சாருக்கு ஓவரா எடுத்ததால், ஓவரா சாரு சாப்பிட்டதால வந்தது. அது பசியால வந்தது இல்ல. யாராவது பசியால வந்ததுன்னு நினைக்கிறீங்கண்டா, நான் சொன்ன மாதிரி சாப்பாடு எடுத்து பாருங்க, உங்களுக்கு விளங்கும். அது பசி இல்ல, அது வந்தது பசி அல்ல, அது ஒரு வகையான என்ன வகுத்துக்குள்ளால ஏற்பட்ட ஒரு கேஸ். எதால ஏற்பட்ட கேஸ்? ஓவரா திண்டதால. அந்த தண்ணிய கொதுப்பாட்டி குடிக்க சொன்னவங்க சொல்லுவாங்க, தண்ணிய கொதுப்பாட்டி குடிக்க சொன்னவங்க சொல்லுவாங்க, டைமுக்கு தின்னாத சொல்லிதான் கேஸ்ட்ரிக். ஏன் கேஸ்ட்ரிக்காம்? ஏன் கேஸ்ட்ரிக்காம்? டைமுக்கு தின்னாதவங்க உண்மையை சொல்லுங்க பாப்போம். டைமுக்கு தின்றவங்களுக்கு கேஸ்ட்ரிக் இல்லையா இல்லையா? பொதுவாகவே டைமுக்கு தின்றாங்க கை வச்சுங்களுக்கு. எக்கப்படவானா, நானும் அப்படி இருந்தவன் தான். அவங்களும் கேஸ்ட்ரிக் இல்லையா, கேஸ்ட்ரிக் இல்லையா, ஓர திங்கவா, டைமுக்கு திங்கிறீங்களா, கேஸ்ட்ரிக் ஈகா எப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு, டைமுக்கு தின்னாதவங்க எடுத்துக்கோ, கேஸ்ட்ரிக் ஈகா, கேஸ்ட்ரிக் நோய் ஈகா உங்களுக்கு இல்லையா. ஒரு 100 பேர்ல மஜ்லிஸ்ல இந்த சுடு தண்ணி குடிக்க சொன்ன ஆளுத கூட்டிக்கணும் வந்து நிப்பாட்டி இப்படி கேளு, கேடு அவங்கள்ட்ட கேளுங்க, திரும்ப என்ன நடந்துச்சு இப்படி சொல்றாங்களே கேளு. அப்பையும் புத்தி திறக்காது, ஏன்னா தியரி தானே வேலை பார்க்குது, அப்பையும் புத்தி திறக்காது. ஏன் திறக்காது, தியரி கீழால வேலை, புத்தி திறக்காது. பசிச்சு சாப்பிடுறவங்களுக்கு கேஸ்ட்ரிக் வராது, பசியோடு உள்ளவங்களுக்கு நோய் வராது. யாருக்கு யாருக்கு நோய் நோய் வராது, பசியோடு உள்ளவங்களுக்கு நோய் வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தானியல் உஹது தஹபா, இந்த உஹது மலைய தங்கமாக்கி தரவான்னு அல்லாஹ் கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அல்லாஹ் இடத்துல சொன்னேன், யாழ்லா நான் ஒரு நாளைக்கு பசியில இருக்கிறேன், இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேன், மறு ஒரு நாளைக்கு பசியில இருக்கிறேன், இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேன், இதை தான் விரும்புறேன். ருசிச்சு சாப்பிடணும், ருசிச்சு, ருசிக்கிறது தான் உடம்புக்கு சக்தியை தரும். எது சக்தியை தரும், எது சக்தியை தரும், நிறைய பௌத்த நிறைக்கிறது சக்தியை தராது, அது சக்தியை பால்படுத்தும். ருசிக்கிறது சக்திய உடம்புக்கு தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் காலையில ஃபஜ்ருக்கு பின்னால ரோட்ல புழுந்திக்கிற ஈச்ச பழத்தை எடுத்து சாப்பிடுறான். ஒரு சஹாபியுடைய தோப்புல புழுந்திக்கிற ஈச்ச பழத்தை எடுத்து சாப்பிடுறான். இப்ப உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, இத பார்த்துட்டு கேட்டாங்க, யார சூழல இதை சாப்பிடுறீங்களா, ஏன்னா அரபியல் சாப்பிட மாட்டான். ஈச்சப்பழம் எப்பயுமே ஈரமா தான் இருக்கும், புளுக்கோல ஈரமா தான் புழு. ஈச்சப்பழத்துல ஒரு பாணி இருக்கு தெரியுமா, அந்த பாணியோட கலந்ததாதான் ஈச்சப்பழம் இருக்கும். எங்கள்கிட்ட வாரது சில நேரத்துல காஞ்சது வரும், ஆனா பொதுவா மரத்துல பழுத்து புழுங்குற ஈச்சப்பழம் ஈரமாயி, அது புழுந்தா பாலைவனத்து மணலோட சேர்ந்தா எப்படி ஆகும், புல்லா மணல் ஆயிடும், அப்படியே மூடுபட்டு மணலால ஒரு பகுதி வேணுமெண்டா துறப்பட்டிக்கும். இதை எடுத்து தட்டி யாரும் அரபிகள் சாப்பிட மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுறான், ஆச்சரியமாயிச்சு. கேட்டாங்க, யார சொல்லுங்க இது சாப்பிடுறீங்களா, சொன்னாங்க, பி ஜூஅன் யா அப்துல்லாஹ், அப்துல்லாஹ் எனக்கு பசி, உங்களுக்கு பசி இல்லையான்னு கேட்டாங்க, சொன்னாங்க எனக்கு பசி இல்லை யார சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடைந்திருக்கூடிய நான்காவது நாள் காலை பொழுதை அடைந்திருக்கிறேன், எந்த ஒரு சாப்பாட்டையும் ருசிச்சதில்லைண்ணா. என்ன செய்யல, ருசிக்கல். இப்ப என்ன செய்யறேன், அக்கல் துஷையான்னு சொல்லல, என்ன சொல்லல, நான் எதையும் சாப்பிடலன்னு சொல்லல, நான் எதையும் எதையும் ருசிக்கல், ஏண்டா ருசிக்கிறது தான் உடம்புக்கு சக்தியை சேர்க்கும். சில நேரத்துக்கு ஒரு வகையான பசி வரும், காலையிலையும் சாப்பிட்டுல, பகலையிலையும் சாப்பிட்டுல, சரியான வேலை அந்தி டைம் ஆகும் போல சரியான மேல் நடுங்கு, ஒரு வகையான வேர்வை வெளியாகும், ஒரு மயக்க குணம் மாதிரி வரும். அப்படி பசி வந்தீங்க யாருக்கு சரி, ஒன்று கை வசி மலை மஜ்லிஸ் ஒரு 10 பேர் இருக்கிறான், இப்ப நான் பேசினா விளங்குமே மஜ்லிஸ் விளங்குதா, அதாலதான் கேட்கிறேன். இந்த நேரத்துல ஒரு 2 கவளம் சாப்பிட கொள்ள இந்த மேல இருந்த மசக்க குணம் இல்லாம போகுதா இல்லையா? எத்தனை கவலம்? ஒரு கவலத்தை ஒழுங்கா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டாலே உடனடியா அந்த மயக்கம் இல்லாம போகும். சமிபாட்டுக்கு பின்னாலதான் உடலுக்கு சக்தி சேருதா இருந்தா, ஒரு கவலத்துல உடம்பு வந்து நிலைமைக்கு திரும்புமா? விளங்கினா நான் சொல்றேன், பேசுறது விளங்கிட்டான். என்ன சொன்னேன்? சமிபாடு அணைஞ்சதுக்கு பின்னாலதான் உடம்புக்கு சக்தி சேர்றதா இருந்தா என்ன நடக்கணும் சொல்லுங்களேன். 3 மணி நேரங்களுக்கு பின்னால என்ன இறைப்பையில இருந்த சாப்பாடு மலமாகியதன் பின்னால் தயாரிக்கப்பட்ட சக்திகள் இரத்தத்துடன் கலக்க சுமார் 5 மணி நேரம் எடுக்கும். அதுக்கு பின்னாலதான் என்ன நடக்கணும்? சக்தி உடம்புக்கு சேரும். என்ன நடக்குது? முதல் கவலத்தை வாயில சப்பி மென்று அதை விழுங்க கொள்ளையே உடம்பு என்னதாயிடுது? ராகத்தாயிடுது, ஒரு வகையான சக்தியை உணருது. அப்படி நடக்குதா இல்லையா? நடக்கலண்டா இந்த ரமலான்ல டெஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி டெஸ்ட் பண்ணணுமாண்டா? சஹருடைய நேரத்துல கொஞ்சமா சாப்பிட்டு போட்டு 15 மணி நேரத்துக்கு பின்னால வரக்கூடிய பசிய உடனடியா ட்ரிங்க்ஸ் அடிச்சு தண்ணிய கட கட கடண்டு ஊத்தாம ஒரு 3 மாடல் தண்ணிய நான் சொன்னது மாதிரி குளுமைய அனுபவிச்சு குடிங்க. 3 ஈச்சப்பழத்தை சாப்பிடுங்க. அதுக்கு பின்னால மகரிப் தோலை போங்க. உங்களோட உடம்புல பசி உணர்வு இல்லாம போயிட்டு உடம்புக்கு வேறொரு தெம்பு உண்டாய். எத்தனை ஈச்சப்பழம்? 3 ஈச்சப்பழம், 3 மாடல் தண்ணி. என்ன நடந்துடும்? உடல் நிலைமைக்கு திரும்பும். நீங்க சரியா சாப்பாட்டை கட்டுப்படுத்துவீங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு பின்னால ஆச்சரியப்படுவீங்க. அப்படியே ஒரு நேரத்துக்கு ஒரு போஸ்கோப்பியை திண்டு கொண்டிருந்தேன், என்னடா நடக்குது துனியால, இவ்வளவு சாப்பாட்டோட துனியால வாழ்க்கை கழியணுமே, ஆரோக்கியமான வாழ்க்கை, உடம்பு பலமா சக்தியாவும் இருக்கும். ஒரு மனுஷன் சாப்பாடே இல்லாம 19 நாள் 20 நாள் உயிர் வாழலாம். எவ்வளவு நாள்? 19-20 நாள். சில உடல்கள் அதை விட கூட வாழும். எங்களுக்கு அப்படி ஒன்று கட் பண்ண செய்யணுமா? எங்கட வௌத்துல சாப்பாடு இல்லாத மனுஷியாலங்களே இல்லை. ஒன்றோ வௌத்துலைக்கும் இல்லாட்டி குடல்லைக்கும் காலியான வயிற்றோட மட்டும்தான் மாரிபத் உண்டாகும். மாரிபத்துண்டா? மெஞ்ஞானம் என்று சொல்ற மாரிபத்திக்கே அது எப்ப உண்டாகும்? எப்ப உண்டாகும்? காலியான வௌத்தோட வாழ்ந்தா உண்டாகும். நீண்ட நேரம் பட்டினியா இருக்கிறது, நீண்ட நேரம் பசிச்சு இருக்கிறது, உடலுக்கும் ஆரோக்கியம் உயிருக்கும் ஆரோக்கியம். ஏதாவது ஒரு கடுமையான நோயாளி கேட்டு பாருங்க, பசிக்குதாண்டு? பசி வராது. புதுக்கடையில அந்த அப்துல் ஹமீத் ஸ்ட்ரீட் பள்ளியோட சைட்ல பழம் விற்கிறார் ஒருத்தர், பைரூசன். அவர்கிட்ட நீங்க போய் கேளுங்க, அவருக்கு ஹார்ட் பிளாக். என்னது ஹார்ட் பிளாக்? 99% பிளாக், 99% பிளாக். நாங்க ஒரு மருந்து ஒன்று கொடுத்தோம், சொன்னோம் பசி வந்தா மட்டும் சாப்பிடுங்க, தாவம் வந்தா மட்டும் நாங்க சொன்னபடி உயிருள்ள தண்ணி குடிங்க. இவருக்கு மூணு நாளா பசி இல்லை. எத்தனை நாளா? மூணு நாளா பசி இல்லை. கால் பண்றாங்க, அதற்கு மூணு நாளா திண்டு இல்லை. அதுதான பிரச்சனை இல்லை. நீங்க ஆரோக்கியமாயிக்கிறீங்களா? நீங்க ஆரோக்கியமாயிக்கிறீங்களா? ஓ, ஆரோக்கியமாயிக்கிறேன். அப்ப சாப்பிடுவானா? சாப்பிடுவானா? உங்களுக்கு அப்படியே சாப்பிடணும்டா, ஏதாவது தண்ணி பழம். தண்ணி பழம் என்ன? கட்டியான பழம் ஆயிக்க கூடாது. மாங்காய் மாதிரி பழம் இல்ல. எது மாதிரி? இந்த தர்பூஸ். என்ன சொல்றது? வத்த பழமா? அதால ஒரு துண்டை எடுத்து என்ன பிளண்டர்ல போட்டு அடிச்சு ஜூஸா குடி, தண்ணி குடிக்கிற மாதிரி. அது இல்லாம என்ன செய்ய வேணாம்? சாப்பாடு எடுக்க வேணாம். எனக்கு தெரிய அவர் எத்தனை நாள் பசியில் இருந்தாரு. ஆனா அந்த ஒரு போத்தல் மருந்த குடிச்சு முடிய ஹார்ட் பிளாக் இல்லாம போயிட்டு. எத்தனை வீதம் பிளாக்? எத்தனை வீதம் பிளாக்? 99 வீத பிளாக் வாங்கலே. அதால ரத்தம் பாஸ் ஆகவே ஆகாது. எத்தனை பிளாக்? அதுல 2 பிளாக். 2 உடஞ்சிச்சு. ஆச்சரியப்பட்டார். அவரோட வைஃபுக்கு பிரஷரும் இல்லாம போயிட்டு. பிரஷருக்கு 8 வருஷம் மருந்து குடிச்ச பொம்பளைக்கு பிரஷரும் இல்லாம போயிட்டு. அவர் சொன்னார், நான் வேண்டிய இடத்துல வந்து வீடியோ தருவேன் உங்களுக்கு. என்னதுக்கு? இந்த இந்த மருந்து, இந்த இந்த முறை, இதுக்காக வேண்டி நான் வேண்டிய ஒரு இடத்துல வந்து வீடியோ தருவேன் என்ற. அப்ப நான் எங்கிருந்து வந்தேன்? இரவு தூக்கம் என்றது சாப்பாடு வயிற்றில் இருக்கக்கூடிய நிலைமையில தூங்கினா அதுக்கு பேர் மயக்கம். அது என்ன இல்லை? அது தூக்கம் இல்லை. என்ன தூக்கத்துல ஈரல் சுவாசிக்கும். கல்லீரல் இங்கே, கல்லீரல். கல்லீரல செயல்பாடு என்ன? கல்லீரல செயல்பாடு உடம்புல உள்ள நச்சுத்தன்மை அவ்வளவு உள்வாங்கும். தூக்கத்துல அந்த நச்ச என்ன யூரினோட மலத்தோட சேர்த்துட்டு மத்த நாள் காலையில மலத்தோட வெளியாயிடும். நச்சுத்தன்மையா உடம்புல? நச்சுத்தன்மை உடம்பு உள்ள போதா இல்லையா? நாங்க எடுக்கிற உணவுகளால இந்த காலத்துல பெரும்பாலும் நஞ்சு உணவுகளை தான் சாப்பிடணும். பொதுவாகவே கூடுதலான நஞ்சுள்ள உணவுகள்ல முதலாவது இடத்துல இருக்குது நாங்க பாவிக்கிற கோதுமை. என்னமா? கோதுமைமா. விளங்குதா? அந்த கோதுமை மாவை வெள்ளை ஆக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற அந்த பதார்த்தம் அது எதுண்டா? எலிகளுக்கு நீரிழிவு நோயை ஏற்படுத்துறதுக்கு பாவிக்கிற மருந்து. விலங்குதான் நான் சொல்றேன். பொதுவா மருந்த கண்டுபிடிச்சா எதுல செக் பண்ணுவாங்க? எலி இல்ல, தெரியுமா? அப்ப எலிக்கு அந்த நோய் உருவாக்கணுமா இல்லையா? இப்ப சுகருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த சுகர் மருந்து வேலை செய்தா இல்லையான்னு பாக்கணும். யாரு கொடுத்து? எலிக்கு கொடுத்து. விலங்குதா? அப்ப எலி சுகர் காரணம் ஆயிக்கணுமா இல்லையா? இப்ப எலிக்கு சுகர் வர வைக்கிற எப்படி? ஒரு வகையான மருந்து கொடுக்குற, கொடுத்தா அதுக்கு சுகர் வந்துடும். இந்த கோதுமை மாவை வெண்மையாக்குறதுக்கு பாவிக்கிறது கூடுதலா அந்த மருந்து தான். ஒன்று நாங்க பாவிக்கிற கோதுமை. என்ன சொல்ற உங்க ஊர்ல? கோதுமை தான். கோதுமைமா, கோதுமை. என்ன சொல்ற? சில ஊர்களை பாம்மான்னு சொல்ற. பாம்மா, பாம்மாண்ட பாண்டமா, பான் பான் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறமா. ஒன்று என்ன நான் சொன்னேன்? நாலு சாமான். நாலு சாமான பூர்த்தியா தவிந்து கொள்ளுங்க, 90 வீதமான நஞ்சு தவிந்து கொள்வீங்க. ஒன்று கோதுமை, அடுத்தது வெள்ளை சீனி. என்னது? வெள்ளை சீனி. மூணாவது பால்மா. என்னது? என்னமா? பால்மா. நாலாவது பிராய்லர் சிக்கன், கறி சிக்கன், இது நாளும் எந்தெந்த பதார்த்தங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுதோ அதெல்லாம் விட்டுருங்க. 90% நஞ்சு உடம்புக்கு போகாது. அரிசி பொதுவா இந்த காலத்துல நஞ்சூட்டப்படாத அரிசி இல்லை. வயலுக்கு நஞ்சு அடிக்காத வயலிகா ஏழுண்டா விவசாயிகள் கால கைய பிடிச்சி அவங்களுக்கு விளங்க வைங்க. நஞ்சு அடிக்கிறதால எந்த ஒரு பாயுதமும் இல்லை, எந்த ஒரு நலவும் இல்லை. என்னதுக்கு நஞ்சு அடிக்கிற? என்ன பூச்சிட பேர் என்ன? அறக்கொட்டியா? என்ன அப்படியே சொல்ற? அறக்கொட்டி. இந்த அறக்கொட்டிக்கே இத சாப்பிடுறதுக்கு வயல்ல வெட்டுக்கிளி, என்னைக்கு வெட்டுக்கிளி அறக்கொட்டிய சாப்பிடும், மீன் சாப்பிடும், தவளை சாப்பிடும், நண்டு சாப்பிடும். இது மாதிரி அல்லாஹ் எத்தனையோ ஜாதிய அதுக்கு வச்சிருக்கான், அத என்ன செய்ய சாப்பிட. ஆனா அவைகள் எதுவுமே நெல்ல சாப்பிடாது. எவைகள்? அறக்கொட்டிய சாப்பிட வரக்கூடிய பிராணிகள் எதுவுமே நெல்ல சாப்பிட மாட்டாது. ஒரு முறை நஞ்சு அடிச்சுட்டு வைங்க, எது சாவும்? அறக்கொட்டி செத்துடும், வெட்டுக்கிளி செத்துடும், நண்டு செத்துடும், மீன் செத்துடும், வருவா தவளை செத்துடும், இன்னும் உள்ள உயிரெல்லாம் செத்துடும். ஆனா இவங்க யாரும் திரும்பி வர மாட்டாங்க. இவங்க யாரும் அறக்கொட்டி அல்லாத யாரும் திரும்பி வர மாட்டாங்க. மூணாவது நாள் அறக்கொட்டி வருவார். மூணாவது நாள் அறக்கொட்டி வருவார். அவர் தான் அப்ப ராஜா. எங்க? நெல் வயல் ராஜாவா வருவார். வேற யாரும் இல்லை, எல்லாம் செத்து. இப்ப என்ன நடக்கும்? இப்ப முதல் தடவை சாப்பிட்டதை விட வேகமா சாப்பிடும். ஆனா விவசாயி நஞ்சு அடிக்கிறது மறுவா ஏழாவது நாள் தான், ஏழு எட்டாவது நாள் தான் அடிப்பான், இல்லாட்டி 10 நாள் ஆயிடும். அதுக்கு இடையில இவர் வேலையை பார்த்து முடிச்சு பாரு. விளங்குதா நான் சொல்றேன்? இப்படியாக அந்த வயலை பாதுகாக்க முடியாம அவருக்கு வரக்கூடிய இழப்பை விட குறைவான இழப்பு தான் நஞ்சு அடிக்காம இருந்தவர். இதெல்லாம் விவசாயிகளை மோடனாக்கினது. அதுக்கென்று ஒரு மினிஸ்ட்ரிய போட்டு, அதுக்கென்று ஒரு மோட்டர் எஜுகேஷனை போட்டு மடையனாக்கி வச்சிருக்கிறேன். இப்ப போய் பேசினா அவன் தியரியை மட்டும்தான் அவன் பேசுவான். இப்ப போய் பேசி பாருங்க, போய் பேசி பாருங்க, விவசாயியோட பேசினா என்ன பேசுவான்? அவன் தலையில அவன் மண்டையில ஏற்கனவே ஒரு சரக்கு, இப்ப அதைத்தான் பேசுவான். பைத்தியமா உனக்கு அந்த மருந்து அடிக்கலாட்டி என்ன முழு வயலு நாசமா போயிட்டு? அது இதாண்டு உங்களுக்கு விளங்க வைக்க வருவான். விவசாயிய லீப்பிங்க விளங்கும் நான் சொல்றேன். என்னன்னு ஏண்டா அவங்களுக்கு அறிவுறுத்தல், ஏற்கனவே மண்டையில ஒரு சரக்கு இருக்குது, அதனால ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும். ஆனா எப்படியாவது கால கைய பிடிச்சி ஒரே ஒரு முறை வயலை செய்ய வைங்க. நான் அப்படி செய்ய வச்சிருக்கேன். சிலருக்கு சம்மந்துறையில கல்முனையில செஞ்சாங்க. ஒருத்தர் சொன்னார், அதுல வளமையா எடுக்கிறதை விட அரிசி 2 மடங்கு வந்துட்டார். எவ்வளோ? ஒரே ஒரு ஏக்கருக்கு 40 புசலா எவ்வளவு வரும்? 40ஆ? அவர் சொன்னார் 80 வந்துட்டு. எப்படின்னு அவர்கிட்ட கேட்டா சொல்லுவார். அவர் சொன்னார் வளமையா வாரதுல 2 மடங்கு வந்துட்டார். எப்படின்னு அவர்கிட்ட கேட்டா விளங்கும். ஆனா நம்ப கஷ்டம் ஆயிக்கும். அப்படித்தானே? என்ன ஆயிக்கும்? நம்புற கஷ்டம் ஆயிக்கும். அப்படிதானே? ஆனா ஆரோக்கியமான சாப்பாடு கிடைக்கும். பொதுவா எல்லா மிருகங்களோட பறவைகளோட தோல் சுவாசிக்கும். தோல் சுவாசிக்கும். ஒரு எண்ணெய் எடுத்து கையில பூசி வைங்க, ஒரு அரை மணி தியாலத்துல என்ன செய்யும்? தோல் உள்ளுக்கு எடுத்துடும், எடுக்குதா இல்லையா? இத போல இதை விட கூடுதலா தானியங்களுடைய தோல் சுவாசிக்கும். எங்கட தோலை விட கூடுதலா தானியத்துடைய தோல் சுவாசிக்கும். இப்ப நாங்க அடிக்கிற நஞ்சா அந்த தோல் உள்ளுக்கு எடுத்துடும், எடுத்து எங்க தேக்கும், எங்க போய் தேங்கும் அது? அந்த அரிசியில. நான் உங்களுக்கு விளங்க வைக்க வந்தது இதை இல்லை, இதை இல்லை. இதை விட பயங்கரமான ஒரு விஷயம், இதை விட பயங்கரமான ஒரு விஷயம் என்னண்டா, அரிசியை பேக் பண்ண கொள்ள அதுக்கு முன்னால ஒரு கெமிக்கல் அடிப்பான், 5 வருஷத்துக்கு பூச்சி வராம தெரியுமா? தெரியுமா? இந்த ஒவ்வொரு பிராண்டட் இந்த அரிசியலையும் தானே என்னது அரளியா நிப்புனா இன்னும் சொல்லுங்களே, எங்களுக்கு அது ரெண்டு தானே தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச நிறையக்குமே. அந்த எல்லா பப்புனைக்கும் 5 வருஷம் கேரண்டி. என்ன கேரண்டி? பூச்சி வராது. நீங்க உங்களோட கைக்குத்தரிசா என்ன சொல்லுவீங்க? கைக்குத்தரிசா ஒரு 6 மாசம் வச்சா என்ன நடக்கும்? பூச்சி வரும், புழு வரும், இல்லைன்னா ஒரு வகையான வெள்ளை படியும், அது வந்து பங்கஸ் என்றுவாங்க, நடக்குதா இல்லையா? இது எவ்வளவு காலத்துக்கு வைக்கிற? எத்தனை வருஷம்? 5 வருஷத்துக்கு ஒன்று நெருங்காது. இது ஒரு பயங்கரமான கெமிக்கல், பயங்கரமான கெமிக்கல். அது அடிச்சுட்டா 5 வருஷத்துக்கு ஒன்று நெருங்காது. அந்த கெமிக்கல் இருந்தாவது பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன்னா உங்களோட ஊர்ல வயலுக்கு இல்லண்டா பக்கத்து ஊர்ல இருக்கே, யாருக்கிட்டையாவது கைக்குத்தாரிசை வாங்கிக்கோங்க. அப்போ ஒரு பயங்கரமான நஞ்சில இருந்து பாதுகாக்கப்படுவீங்க. அப்படி இல்லண்டா அரிசன்றது ஒரு ஒரு என்ன, ஒரு ஆபியத்தான உணவு. கோதுமை கொட்ட கோதம்பு கொட்டன்னுவாங்களே, கோதுமை கொட்டை அரைச்சல் தான் ஆட்டாமா, ஆட்டாமா. மிட்லிஸ்ட்ல வேலை பார்த்தவங்க மஜ்லிஸ்ட்ல 60 பேர் இருப்பீங்க. விளங்குது அந்த பாச என்ன சொன்னேன்? வெளிநாட்டுல வேலை பார்த்தவங்க கையோசுங்களே, பயந்துட்டீங்களோ? ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்ல. நீங்க பாகிஸ்தான்காரரை கண்டிக்க, பாகிஸ்தானி உங்களோட முதுகுல ஒரு சிமந்தி பேக வச்சா அவன் முதுகுல 5 வைக்கலாம். எத்தனை தட்டுல ஏறுவான்? 20 தட்டுலையும் 5 பேக அடிச்சுக்கொண்டு ஏறுவானா இல்லையா? எங்கேயாவது குனிஞ்சி நின்று மாச்சல் எடுப்பானா? இல்ல. அப்ப என்ன அது? படைப்போண்டா. அதுதான் மனுஷன். நாங்க போட்டோகாப்பி, உனக்கு தெரியுமா? உண்மையிலே நாங்க போட்டோகாப்பி. ஏண்டா அடிச்ச எல்லா வேக்சினையும் சிலோன்ல தான் அடிச்ச, எல்லா தடுப்பூசியும் அடிச்ச யாருக்கு? சிலோன்காரனுக்கு தான் முழுக்க எல்லா தடுப்பூசியும் அடிக்கப்பட்ட, இந்தியாக்காரருக்கும் தான். பாகிஸ்தான்ல தடுப்பூசிக்கு எவனாவது ரோட்ல இறங்கினா அவன் அடிச்சு கொள்றேன். நாங்க பாகிஸ்தான்ல இருக்க கொள்ள கராச்சியில போலியோ வேக்சினை கொண்டாந்து புள்ளேட வாயில போட்டுன்னு சொல்லி அந்த வாப்பக்காரன் ஊரை கூட்டி அவனை அடிச்சு ரோட்ல கொண்டு போட்டான். போலியோ மருந்தீங்க வாயில ஊத்துற, அத ஊத்தி நின்று எங்கட பக்கத்து ஏரியா அங்க இன்னைக்கு நாங்களும் போனோம். அந்த இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு பாக்குறது என்னதுக்கு? போலியோ போலியோ ஊத்துற வாயில அந்த போலியோ சொட்ட ஊத்தினத வாப்ப கண்டான், புள்ளைக்கு ஊத்தினது. இங்க எல்லாம் இந்த கிளினிக் வச்சு கூப்பிட்டு கமே கிளினிக்ல பசுந்தா எங்களை, நாங்க பொதுவா களத்தை கொடுக்கற யாருத்துக்கோண்டு அப்படித்தானே? அங்க எல்லாம் அப்படி இல்ல, அங்க கூப்பிட்டா செத்தாலும் போக மாட்டான், உள்ள பெறதுக்கே ஹாஸ்பிட்டல் போறல்ல. உள்ள பெறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு உமாவை கொண்டு போய் கொடுத்தா ரிக்ஷா காரனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கற ஹாஸ்பிட்டலால, அரசாங்க ஹாஸ்பிட்டலால. நான் 2004 கதையை சொல்றேன். 2010 நான் போன நேரத்தில் பார்த்தேன், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதை விட கூட கொடுக்கிறான். இப்ப கொஞ்சம் ஒரு சமுதாயம் மோடே ஆயிட்டு, ஒரு சமுதாயம் மோடே ஆவிட்டாங்க. கராச்சியில மட்டும், வெளியில இல்ல. அப்ப அவனுக்கு வேக்சின் அடிச்சதில்லை எப்பயும் வாழ்க்கையில. அடுத்து அவன் சாப்பிட்டது கோதம்பு கொட்டை அரைச்சா வாரதுதான் ஆட்டா மாவு. நாங்க ஆட்டா மாவுன்னு சொல்றோமே, ஆட்டான்றதே மாவுக்குதான் தெரியுமா? ஆட்டான்றது உருதுல மாவுக்கு. இப்ப நாங்க ஆட்டா மாவுன்னு சொல்ல இல்லாட்டி விளங்காது. கோதுமை கொட்டையை பரிபூர்ணமா தூளாக்கினா என்ன வரும்? ஆட்டா மாவு. அதுல தொலிய நீக்கி போட்டுட்டு அந்த வெள்ளைய மட்டும் தூளாக்கி எடுத்தா அதுக்கு மைதா மாவுன்னு சொல்ற. நாங்க சொல்ற கோதுமா கோதுமா இல்ல, அது மைதாமா. அப்ப அந்த தொலி நீக்காத கோதம்பு கொட்டையை தூளாக்கி எடுத்த அந்த ஆட்டா மாவும் அதோட சேர்த்து என்னதையாவது பருப்பை சரி இறைச்சி சரி போட்டு சாப்பிட்டு கொள்வான். ஒரு நேரத்துக்கு ஒரு ரொட்டி 1.5 ரொட்டி தான் சாப்பிடுவான். அவனுக்கு பகலக்கும் ரொட்டி தான், ராவுக்கும் ரொட்டி தான், எந்த டைம்லயும் அவனுக்கு ரொட்டி தான். வேற எதுவும் சாப்பாடுன்னு அவன் பாக்குறதில்ல. சோறு எல்லாம் சாப்பாடு இல்லை அவனுக்கு. நாங்க சரியா நோம்பு பெருநாளைக்கு ஹஜ் பெருநாளைக்கு ஒரு இடத்துல ஜமாத் வேலை செய்யறோம் பாகிஸ்தான்ல. பிப்லான் இடம், பிப்லான். பிப்லான் வந்து அந்த இம்ரான் கான்ட ஊரு. யாரு அப்படி சொன்னாதே விளங்கும். அவரது ஊரு தான் பிப்லான், சர்கோதா ஏரியால. அப்ப நாளைக்கு பெருநாள், இன்னைக்கு நாங்க சமையலுக்குரிய சாமான எல்லாம் வாங்கிட்டோம். நாங்க ஸ்ரீலங்கன்ஸ் 2 பேர், பாகிஸ்தானியல் மத்தவங்க. இவங்கட சாப்பாடை திண்டு திண்டு வெறுத்து இப்ப காலையில சோறு ஆக்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சாச்சு. ஊராட்கள் வந்து சொன்னாங்க, யாரும் சாப்பாடு ஆக கூடாது, நீங்க எல்லாம் எங்கட விருந்தாளிகள், நாங்க தான் உங்களுக்கு சாப்பாடு ஆக்குவோம். அப்ப நான் சொன்னேன், எங்களுக்கு என்ன சோறு ஆக்கி, என்னாக்கி சோறு ஆக்கி, இறைச்சி கறி, அப்படி இப்படி ஒரு லிஸ்ட் ஒன்ற கொடுத்தோம். அழகா செஞ்சீவனை வந்து வச்சாங்க. சரியான சந்தோஷம் ஆயிடுச்சு. பால் சாப்பாடு சோத்த எடுத்து பார்த்தா புல்லாவே சீனி போட்டாங்க. அப்ப அவன மத்த ரொட்டியை தான் திண்டோம் கறியோட. என்னடா அவங்க ஒரு என்ன ஒரு ஸ்வீட்டுக்கு இல்லாட்டி ஒரு இந்த என்ன இடை உணவாகத்தான் எதை பாக்குற சோறு பாக்குற. அந்த அளவு அவங்க என்னத அந்த ஆட்டாமா ரொட்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். இந்த ஆட்டாமா ரொட்டி இவனுக்கு இவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்தது அவனுக்கு வேக்சின் இல்லாததால. எதால? இந்த நஞ்சு ஊட்டல்ல அவனோட உடம்புக்கு. அதால இது நான் உங்களுக்கு கட்டுக்கதை சொல்லல, உங்களுக்கு கண்ணால பாக்கலாம். நீங்க பாகிஸ்தான்ல போனீங்கன்னா கண்ணால பாக்கலாம், இல்லைன்னா போய் வந்தவங்கள்ட்ட கேட்கலாம். யாருக்கும் ஊசி அடிக்கிறல்ல, அடிச்சா ரோட்டுக்கு இறங்கிடுவாங்க. இங்கதானே வாரம் போறோம் எல்லாத்துக்கும். ஜாமிய கிளினிக்லயே மடிக்கிற, ஸ்கூல்லயே மடிக்கிற, மருவ சமுர்த்தி எங்கேயாவது போனா, கவர்மெண்ட் எங்கெங்க எல்லாம் கூப்பிடுதோ அங்கெல்லாம் ஏதாவது ஒரு நஞ்ச நாக்கில் போட்டுதான் அனுப்புற. அரசாங்கம் நினைச்சு கொண்டிருக்கிறது எல்லாம் சுகாதாரம் உண்டு, ஆனா பின்னுக்கு யாரோ வழி நடாத்துறான். அத விளங்கிக்கொள்ள தயார் இல்ல. விளங்க வைக்கிறவனுக்கு என்னமாவது மடப்பாறை அடிக்கிறதுக்கு தான் சமுதாயம். அப்ப இதை விட சக்தியானது தான் அரிசி. இந்த அரிசிய தொழில் நீக்காம என்ன செய்யாம, தவிடு நீக்கி, மேலுக்கால் உள்ள தோலை நீக்கி, எதை நீக்கப்படாது? தவுட்ட நீக்கப்படாது, தவுடாது. அது வெள்ளாரி சில்லை மீக்கும் சோபாரி சில்லை மீக்கும். அந்த தவிட்ட நீக்காம சாப்பிட்டா அதோட சக்தியே வேற. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மின் குல்லி ஷைன் கலக்னா ஜௌஜைன். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வஸ்துவிலும் இரண்டு பகுதியை படைச்சிருக்கிறான், ஒன்று நோய், ஒன்று மருந்து. ஒன்று நோய், ஒன்று மருந்து, ரெண்டு பாட்டை படைச்சிருக்கான். மின் குல்லி ஹையின் கலக்னா ஜௌஜைன் இல்ல, மின் குல்லி ஷைன் கலக்னா ஜௌஜைன். எல்லா வஸ்துவிலும் ரெண்ட படைச்சீங்க. புகாரில ஹதீஸ் வருது, உங்களோட பானங்கள்ல ஈ பூச்சி புழுந்தா இதா வக்கா ஜுபாபு ஃபீ ஷராபி அஹதிகும் ஃபல்யக்மிஸு தும்ம லியன்தஹு ஃபைன் ஃபீ அஹதி ஜனஹை ஹதா வஃபில் ஆகரி ஷிஃபா. உங்களோட பானங்களுக்குள்ளால ஈ பூச்சி புழுந்தா அதை தாட்டி எடுங்க. ஏனண்டா அதுல ஒரு இறக்கையில நோய் இருக்குது, இன்னொரு இறக்கையில அதுக்குரிய மருந்து இருக்கு. அப்படித்தானே? இத போல ஒவ்வொரு வஸ்துவிலும் நோயை மருந்தையும் எல்லாம் படைச்சீங்க. கோதுமை கொட்டையில மருந்து எது? அதனுடைய தொழில். நோய் எது? அதனுடைய உள்ளுக்குள்ள வெள்ளை. நாங்க உள்ளுக்குள்ள வெள்ளைய மட்டும்தான் சாப்பிடுறோம். வெளியில் உள்ள தொழிலோட சாப்பிட்டா மட்டும்தான் அது சக்தி உள்ளது. அதாலதான் நான் சொல்றேன், ஆட்டாமா ஆட்டாமா ஆட்டாமான்னு. அந்த வெளியில் உள்ள தொழிலுக்கு தானே அது ஒரு கிலோ ஒரு ஒரு சீசன்ல $24 $26 மார்க்கெட்ல போச்சு. இப்போ ஒரு $5-6 போகுது. ஏன்னா அது மருந்துக்கு மட்டும்தான் எடுக்கிற. சிலோன்ல அதை மருந்துக்கு கொடுக்கற பேலன்ஸ வந்து ஆடு மாடுக்கு தின்ன கொடுக்குற. எவ்வளவு புத்தி! சிலோன்லயும் கோதுமை கொட்டைய கொண்டாந்து மைதா செய்யறாங்க ஃபேக்டரி வச்சு. அதுல 10 ஸ்டேஜ் இருக்குது. ஒவ்வொரு மெஷின்லயும் போயிட்டு போயிட்டு வரக்கொள்ள ஒவ்வொரு வகையில அதுல தொழில் நீங்கி நீங்கி கடைசியா அந்த வெள்ளை மட்டும் வந்து சேரும். அந்த அந்த சாமானத்தை மெடிசினுக்கு சப்ளை பண்றாங்க. அதுல பேலன்ஸ யாரு கொடுக்கற? மிருக வளர்ப்பு செய்யறாங்களே அவங்களுக்கு கொடுக்கற. அதனால உடம்புக்கு ஆபத்தான சாமானங்கள் 4 என்னென்ன? வாய திறந்து பேசுங்க. முதலாவது கோதுமம்மா, ரெண்டாவது வெள்ளை சீனி, மூணாவது பால்மா, நாலாவது பாய்லர் சிக்கன், கறி சிக்கன். பாலச்சேனையில நஜா மதுரசால நான் கண்டேன். இங்க உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிக்கும் சார், அவங்களுக்கு அவங்க பாய்லர் கோழி குஞ்ச வாங்கி மதரசால பேலன்ஸ் சாப்பாடு போட்டு வளர்க்கற. நான் அந்த டைம்ல 7 மாசம் குஞ்சு 900 கிராம். நான் போனேன் ஒரு முறை ஷியாக்கள் ப்ரோக்ராம் செய்யறதுக்கு வந்த நேரத்துல மதரசாவுக்கு போனா பாய்லர் கோழி கத்துது. பொதுவா பாய்லர் கோழி குஞ்சு குறோடுறதான், 40 நாள்லயும் குஞ்சுதானே. இது வந்து கோழி கொக்கரிக்கிற மாதிரி கொக்கரி. கேட்டு பார்த்தா பாய்லர் கோழி அங்க மதுரசாட மிஞ்சின சாப்பாடை போட்டு வளர்க்க. என்னட்டு பார்த்தா 7 மாச குஞ்சு 900 கிராம். எவ்வளோ சொல்லுங்க? 7 மாச குஞ்சு 900 கிராம். இதே ஃபார்ம்ல வளர்க்க கொள்ள 40 நாள் குஞ்சு 1.5 கிலோ 1.5 கிலோ. எப்படி ஆச்சு? எப்படி ஆச்சு? ஏதோ ஒரு பேதகம் உண்டாயிட்டு. அப்படிதானே? அப்படியா இல்லையா? ஏதோ ஒரு பேதகத்தால பேதகப்பட்ட பிராணிக்கு ஜல்லாலான்னு சொல்ற இதுதானே அது இல்லையா? ஜல்லாலா அக்லுல் அஹ்மில் ஜல்லாலாவா? அக்லுல் அஹ்மில் ஜல்லாலான்னு ஒரு பாடமை அபூதாவூதுல நாங்க படித்தோம். ஈகா, இந்த பிராணியை சாப்பிடுறது ஹராம். எது வரைக்கும் இன்னொரு 40 நாள் அதுக்கு பரிசுத்தமான சாப்பாடு கொடுத்து நார்மலா வளர்க்கும் வரைக்கும். பேதாப்படுத்தப்பட்ட பிராணி என்ன சொன்னேன், ஏதோ ஒரு அமைப்புல பேதாப்பட்ட பிராணிய 40 நாளைக்கு சுத்தமான உணவு கொடுத்து வளர்க்காம அதை சாப்பிடக்கூடாது. தெளிவா ஹதீஸ் வருது. அதனால ஏதோ ஒரு அமைப்புல பேதலிச்ச கோழி, பாய்லர் கோழி இல்லையா, இல்லன்னா வீட்டுல கொண்டாந்து நார்மலா சாப்பாடு போட்டு 40 நாள்ல 1.5 கிலோ ஆகி காட்டணும். குறைஞ்சது 1 கிலோ, குறைஞ்சது 1 கிலோவுக்கு வளர்த்து காட்டணும். இன்னைக்கு சொல்றாங்க 22 நாள் 23 நாள்ல பெரிய சைஸுக்கு வருதுண்டு, அப்படி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு பசிவாரத்துக்கு ஒரு மருந்து கொடுக்குற, தண்ணியோட கலக்குற ஒரு மருந்து பசிவாரம். பசியாலையில் ஒருத்தனுக்கு பசி இல்லைன்னு சொல்லி பார்மசியில போய் மருந்தை கேட்டா இந்த கோழி கொடுக்குற மருந்தை கொடுத்துட்டான். 16 பரோட்டா தின்றும் பசி போகுது. எத்தனை பரோட்டா? 16 பரோட்டா ஒருத்தன் தின்னா எப்படி இருக்கும்? இன்னும் ஹயத்தோட்டிக்கிறார் என்றா வந்த காட்டில் 16 பரோட்டா தின்றான், பசி போகல. பசி இல்லன்னு போய் பாமசியில கேட்டது கொடுத்த மருந்து. அப்ப அந்த கோழியில ஆளா தென்னமாயிட்டும். அதனால அதே மாதிரிதான் கறி சிக்கன், அது முட்டை விட்டுறது வந்து என்ன என்ன சாவலும் கோழியும் சேர்ந்தா தானே முட்டை வரும். அப்படியா? ரெண்டும் ஒன்று சேரணுமா இல்லையா? இந்த பாம்புல வளர்க்குற கோழியோட யார் போய் தொண்டு சேர்ற? விளங்கல நான் கேட்கிற கேள்வி. இந்த பாம்புல வளர்க்குற கோழியோட யார் ஒன்று சேர்ற? முட்டை கோழி மருந்தால முட்டை வரும். அந்த முட்டையும் கூடாது, அந்த மருந்த தொடராக சாப்பிட்டு வந்து அந்த கோழியும் கூடாது. உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஆனா மாற்றச்ச வானன்னு சொல்ற, என்ன புத்திசாலியெல்லாம் சேர்ந்து கொண்டு என்ன சொல்ற, மாற்றச்ச வானன்னு சொல்ற. இப்ப நான் கிட்டத்தில் ஒரு வாய்ஸ் கிளிப் ஒன்று கேட்டேன், ஒரு டாக்டர் ஒன்று பேசி அனுப்பிங்கர் வாய்ஸ் கட் ஒன்று. நான் பொறுப்போட பேசுறேன், என் பேர் டாக்டர் ரியாஸ், நான் ஒரு MBBS டாக்டர் ரிஷாட், நான் ஒரு MBBS. இந்த தயவு செஞ்சு முஸ்லிம்கள் மாடு சாப்பிடுறதை நிறுத்திடுங்கோ, ஏண்டா மாட்டால குடல் கேன்சர் வருதா? மாடு சாப்பிடுறதால என்ன வருதா? குடல் கேன்சர் வருதா? இது மாதிரியான ஒரு மடத்தனமான வாதம் தான் சவுதியிலேயும் போச்சு. சவுதியில இப்ப கிட்டத்துல போய் வந்தவங்கள்ட்ட கேளுங்க, மார்க்கெட்ல உள்ள ஆகவுமே சீப்பான இறைச்சி வந்து ஒட்டா இறைச்சி. ஏண்டா கிட்டத்துல WHO அறிவிச்சிச்சு ஒட்டாத்துல ஒரு வகையான கிருமி கண்டு அது பயங்கரமான தாக்கங்களை உண்டாக்கும், நோய் உண்டாக்கும். ஏன் அப்படி அறிவிச்சண்டா? நீண்ட காலமா சவுதியில வேக்சின் அடிக்கப்படுது, ஆனா வளமையா வழிபாக்குற ஒரு அளவு நோய் வரல. தேடி பார்த்தா இவனு ஒட்டாம் திங்கிறானோ, ஒட்டாம் திண்டா என்ன நடக்கும்? அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுக்கும். ஒரே ஒரு வலி நோயாளி ஆக்குறதா இருந்தா என்ன செய்யணும்? ஒட்டா இறைச்ச நிறுத்தணும். எந்த அளவு தடை வந்துச்சுண்டா, 2 வருஷமா ஒட்டாத்த மினால அறுக்கிறதையும் தடை செஞ்சீங்க. கடைசியா ஹஜ்ஜி போனீங்களா யாரு சரி ஈக்கிறீங்களா? ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ள ஹஜ்ஜிக்கு போனவங்க ஈக்கிறீங்களா? மினால போய் அறுப்பாங்களே கூடுதலா ஒட்டகம் தான் இருக்கிற ரெண்டு வருஷம் தடை செஞ்சு வச்சிருந்தான். இப்ப எப்படியோ தெரியா ஏ கிருமியா புத்திசாலியல் தண்ணியில கிருமி என்று தண்ணிக்கு குளோரின போட வச்சான், மறுவா கொதுப்பாட்டி குடிக்க வச்சான். அது மாதிரி இறைச்ச பத்தி சொன்னான், அதை பத்தி சொன்னான், எல்லாம் கிருமி கிருமி கிருமின்னு பைத்தியக்காரன் ஆக்கி விட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க மூக்குள்ளுக்கு ரெண்டு பில்டர் அடிச்சுக்கொண்டு தான் தெரியும். ஏ ஆ கூட கிருமிங்கிறது காத்துல வரும் கிட்டடியில் ரெண்டு பில்டர் இங்கொண்டு இங்கொண்டு அடிப்பான். என்னதுக்கு? ஏர் பியூரிஃபிகேஷன். பாட்டில் அடிச்சு விற்பானோ தெரியா? கடல் இறங்கல ஆக்சிஜன் அடிக்கிற மாதிரி ரெண்டு பேக போட்டு கொண்டு மூக்குல ரெண்டு வயர் அடிச்சு கொண்டு தான் தெரியுமா. அல்லாஹ் பாதுகாக்கும். மடத்தனத்துல உச்சாட்டத்துக்கு போயிட்டாச்சு சூழல் ஆக கூட ஜம் சீக்கிரம் எங்க சொல்லுங்க பாபா? சூழல் ஆக கூட ஜம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் ஒத்துக்கொள்றீங்களா? ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா? கையொசுங்க ஒத்துக்கொள்ளாத அவங்க அப்ப ஏன் ஆரோக்கியம் தேடி அங்க போற? ஏன் ஆரோக்கியம் தேடி அங்க போவான்? இந்த கிருமி கோட்பாடுன்றது ஒரு பச்சை பொய். ஒரு கிருமி தொத்துறதால நோய் வாரதும் இல்ல, தொத்தாததால வராமிக்கிறதும் இல்ல. இதான் மொம்மினுடைய ஈமான். ஒட்டகங்கள் கலந்திருக்கிற இடத்துல ஒரு ஒரு வெண்குஷ்டம் பிடிச்ச ஒட்டகம் இருந்தா அடுத்த ஒட்டகத்துக்கும் வெண்குஷ்டம் வரும் என்ற மாதிரி ஒரு ஒரு பேச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்னால பேசப்பட்டுச்சு, கேட்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த முதலாவது ஒட்டகத்துக்கு என்ன வெண்குஷ்டத்தை கொடுத்தது யாருன்னு கேட்டான். ஃபமன் அஜ்தமல் அவ்வல், அப்படியா வருது புகாரில் ஹதீஸ் வருது. சொன்னாங்க இந்த தொற்று நோய் என்றது இஸ்லாத்துல இல்லைன்னா அப்படி ஹதீஸா. இதெல்லாம் வந்து மறுவா இந்த என்ன ஹதீஸ் எல்லாம் எடுத்து அகீதா பாடம் நடத்தணும். கருவறைக்குள்ள கால உள்ளத அறி ஏழுமா ஏழவா? கருவறை தாயுடைய கற்பறை, அதுக்குள்ளால் உள்ளதை அறிஞ்சு கொள்ளலாமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும், முடியும். இந்த நிலைப்பாடு குஃபுர். இந்த நிலைப்பாடு என்ன? இந்த நிலைப்பாடு அதுல நான் சொல்றது சரியா இல்லையா? குஃபுரா இல்லையா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுன்ஸிலுல் கைஸ வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம். கியாமத்துடைய அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அது மாதிரி மழை பெய்யும், எவ்வளவு பெய்யும், எப்ப பெய்யும், அதனுடைய அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அது போல வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம், இந்த கருவறைக்குள்ள என்ன இருக்குது, என்ன நிலைமைகள் உண்டாகுது, இந்த அறிவு அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான். புகாரில ஹதீஸ் வருது, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கம்சுன் லா யஅலமுஹுன் இல்லல்லாஹ், அஞ்சு விடயங்கள் அல்லாஹ் அல்லாத யாரும் அறிய மாட்டார்கள். இந்த ஆய தோதி காட்டினாங்க இந்த அஞ்சு விஷயத்தை. ஒரு மூமினுடைய அகீதா எப்படி இருக்கணும்? கருவறைக்குள்ளால உள்ளத யாரும் அறிய, யாரும் அறிய முடியாது என்றுதான் மூமின் அகீதா வகிக்கும். அதுக்கு முரணா கண்ணால பார்த்தாலும், அதுக்கு முரணா கண்ணால பார்த்தாலும் அதை மறுக்கிறவன் தான் மூமின். அதுக்கு முரணான ஒரு செய்தியை கண்ணால பாக்குறார், அதை மறுக்கிறவன் தான் மூமின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போய் வந்த செய்தி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எத்துறதுக்கு முன்னால ஒருத்தர் போய் கேட்டார், உங்கட ஒருத்தர் போய் கேட்டார். யார் கேட்டது? அபூ ஜஹலா. அபூ சுஃபியானா போய் கேட்டார் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு கிட்ட. ஒருத்தர் ஒரே ராவுல மக்கால இருந்து பலஸ்தீனுக்கு போய் மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து ஏழு வானங்கள் வரைக்கும் போய் திரும்ப வந்து அதே ராவுல மக்காவுல சேர்ந்தார் என்று சொல்றார், நம்புவீங்களான்னு கேட்டார். அபூபக்கர் சொன்னாங்க, நம்ப மாட்டேன். அப்படி நம்பல, அது ஒரு பொய்யா தாங்கிக்கும். நம்பலாமா? நம்ப முடியாது. நிகழுமா? புத்திக்கு படாது. எனவே புத்தி மறுக்கும். அதுக்கு பிறகு சொன்னார் அவர், உங்களோட சாஹிப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாரு. அபூபக்கர் சொன்னாங்க, அப்படின்னா அது உண்மைதான், அப்படின்னா அது உண்மைதான். இதனாலதான் அபூபக்கருக்கு சித்தீக்னு சொல்றேன். தண்ட மகளாருக்கு இட்டு கட்டப்பட்டுச்சு. யாருக்கு? ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா. ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா குடும்பம் கூட்டி கொடுத்தது 9 வயசுல. எத்தனை வயசுல? 9 வயசுல. 13 வயசுல இந்த விஷயம் நடக்குது. ஹிஜ்ரி 5ல பனில் முஸ்தலக்ல இருந்து வரக்குள்ள எந்த விஷயம்? இந்த இட்டு கட்டப்பட்ட சம்பவம். ஒரு மாச காலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷாவை வீட்டுக்கு அனுப்பிட்டான், நோயாளியாகவும் வீட்டுக்கு அனுப்பிட்டான். ஒரு மாச காலமா வஹை வரல இது விஷயத்துல. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மேல் மாடியில குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று வீட்டுக்கு வந்தான். உம்மு ரூமான் ரழியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, அவங்களும் இருக்கிறாங்க. அது அபூபக்கர் ரழியல்லாஹு மேல் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட நெத்தியில வேர்வ பூக்குது, ஏ வஹை வரப்போகுது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 20 ஆயத்துகள் இறக்கினான். நபியுடைய மனைவிமார்கள் பரிசுத்தவான்கள் என்று அதுல ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமான பெண் என்றத குர்ஆன் ஆயத்திலே இறக்கினான். இப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, அப்ஷிரி யா ஆயிஷா கத் அன்ஸலல்லாஹு பராஅதகி. ஆயிஷாவே நீ நன்மாராயம் பெற்றுக்கொள், ஏன்னா அல்லாஹ் தஆலா உன்னுடைய நிரபராதித்துவத்தை இறக்கிட்டான் என்று சொன்னாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்து கேட்டாங்க, ஒரு மாச காலமா கண்ணீர் வடிச்சு கொண்டிருந்தேன். எவ்வளவு காலம்? ஒரு மாச காலமா கண்ணீர் வடிச்சு கொண்டிருந்தேன். நான் ஒரு பரிசுத்தமானவள் என்று உங்களுக்கு தெரியவா? உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல இருந்துச்சு தானே? எங்கட ஆட்கள் எப்படி நடப்பாங்க? பொம்பளை பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு சமுதாயமே வித்தியாசமா பேசி கொண்டிருக்கிறாங்க. வாப்பா என்ன செய்வார்? ரோட்ல இறங்கி ரெண்டு அம்மனத்தை பாடி அவனுக்கு இவனுக்கு ஏசி அல்லாஹ் ஆலம் ரசூலுல்லாஹ் என்ன செல்லிப்பானு அது அபூபக்கர்தான் ஒரு வார்த்தை பேசல, ஒரு வார்த்தை பேசல ஒரு மாச காலம். வீட்டுல எவ்வளவு கண்ணீர் வடிப்பாங்கடா, அன்சாரி பெண்கள் வீடுகள்ல உள்ள உடுப்புகள் எல்லாம் கொண்டு அது தாயிஷாவை மூடுவாங்க. ஆனா கண்ணீரால அவ்வளோ உடுப்பே நலச்சுட்டுவாங்க, அவ்வளோ அழுதாங்க அதுல தாயிஷா. வீட்டுல வாப்பாக்கு எவ்வளவு கவலை வரணும், கவலை இல்லையா அபூபக்கர்தான், கவலை வரலையா? கவலை வருது, ஆனா நாவு பேசதில்லை. என்ன செய்தில்லை? நாவு பேசதில்லை. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, ஏன் பேசல? சொன்னாங்க, ஐயு சமாயின் துதில்லுனி வாயு அர்தின் தகில்லுனி இதா குல்து மாலம் அலம். எந்த வானம் எனக்கு நிழல் தரும், எந்த பூமி என்னை சுமந்து கொள்ளும், நான் அறியாத ஒரு விடயத்தை நான் பேசினால் என்று சொன்னார். இதுதான் சித்தீக் என்று சொல்ல. அப்ப இந்த சித்தீக், இந்த சித்தீக் தெரியாத விஷயத்த பேசாத சித்தீக் என்ன சொன்னார்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா, அப்ப அது உண்மைதான். அது என்ற புத்திக்கு படலாம் படாம இருக்கலாம், அதுக்கு மாற்றமானது துணியால விளங்கலாம். ஆனா என்ன இல்ல, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பொய்யாகிறது இல்ல. வஹீ சொன்னது அப்ப பொய்யாகுமா? குர்ஆன் சொன்னது பொய்யாகுமா? கருவறையில நடக்கிறது அல்லாஹ்க்கு மாத்திரம்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியும். யாரு ஸ்கேன் பண்ணி புள்ள வளர்ந்திக்கான்னு பாக்குறானோ அவன் அல்லாஹ் படைக்கிறான் என்ற விஷயத்துல சந்தேகம் கொட்டுறான். அல்லா படைக்கிறான் என்ற விஷயத்துல சந்தேகப்படுறான். குழந்தை தரிச்சா தானா வளரும், அதுக்கு பின்னால அல்லா தலை வெளியாக்குவான். ஆடு மாடு புள்ள பெறதுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டினாங்களா இவங்க? எங்கேயாவது கண்டீங்களா புள்ள பெற நேரம் ஆடு செத்து போச்சு மாடு செத்து போச்சு? ஒரு லட்சத்துல உண்ட பாப்பீங்க. இவன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அறுத்து எத்தனை பேரை கொண்டு போட்டுறான்? ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாலு எங்க கல்முனை இல்லையா சம்பாந்துறை இல்லையா பிசி மாசத்துக்கு மஜ்லிஸ்ல நாங்க போனமே கல்முனையில, யாராவது சொன்னா விளங்கும் இவங்களுக்கு சொல்லுங்க. சஃபீனா கோல்ட் ஹவுஸ் மருமகளா? சஃபீனா கோல்ட் ஹவுஸ் மருமகள். உள்ளுக்கு எடுத்தாங்க, சீசர் பண்ணினாங்க, பிளீட் ஆகுறத நிப்பாட்டி எல்லாம் பேச்சு ரூ போயிட்டு. இவங்க பாதுகாக்க தானே இதெல்லாம் செய்யறாங்க. எந்த காரணம் கொண்டும் சீசர் அவசியப்படுறதில்லை. இது ஒரு பொய், இது ஒரு அபாண்டம். உலக சரித்திரத்தில் ஆதம் அலை ஸலாத்துல இருந்து சென்ற நூற்றாண்டு வரைக்கும் புள்ள பெத்தாங்க. எங்கேயாவது சிசேரியம் கேசிகா சொல்றாங்க, அந்த காலத்துல தாய்மார் மௌத்தானாங்களாம், புள்ளல் மௌத்தானாங்களாம். 700 கோடி வரைக்கும் சனத்தொகை ஏறிச்சு. உங்களுக்கு தெரியுமா இப்ப இறங்கி கொண்டு தெரியுமா இலங்கையுடைய சனத்தொகை 22 லட்சத்தால் இறங்கி 25 வருஷத்துல? சனத்தொகை ஏறின விகிதாசாரத்தை நீங்க எடுத்து பாருங்க, இப்படிதான் ஏறி, இப்படி பல மடங்குகளா ஏறிங்க. ஒவ்வொரு ஜோடியும் 6, 7, 8, 10, 12, 16, 20 புள்ள வரைக்கும் பெத்தான். நான் ஒருத்தரை சந்திச்சேன், அவங்களோட குடும்பத்தில் 20 பேர். இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி மஜ்லிஸ்ல இல்லையா 10 பேர் குடும்பத்தில் கை வச்சு பாப்போம். 1, 2, 3 சொல்லுங்களே பேர் இல்லையா? 10, 10க்கு மேல எத்தனை? 14. நீங்க குடும்பத்தில் உங்களுக்கு எத்தனை பிள்ளை? 5. நான் இந்த சேலஞ்ச வெற்றி வரேன். 95 ஆண்டுக்கு போறோம், கல்யாணம் முடிச்சுக்கணும், 10 புள்ள பெத்திக்கணும், 7 மண்டா ஒத்தனக்கும். நான் எவ்வளவு காலமா வைக்கிறேன், எத்தனைக்கு போறோம்? 95 போறோம், கல்யாணம் முடிச்சுக்கணும், 10 புள்ள பெத்திக்கணும். கொணாங்க பாபம் ஒத்தரம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வச்சுட்டேன். நாங்க பெறணும், பெறணும் இல்லை வரணும். நாம பெறணும்னா நாங்க எங்கட புள்ளையில வேக்சின்ல இருந்து பாதுகாத்து, வேக்சின்ல இருந்து நஞ்சில இருந்து பாதுகாக்கப்பட்டோத்தனு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். அந்த அந்த ஜோடி பெத்தர் அப்படி சொன்னா சரியான வருத்தம் ஆயிக்கும் தானே. மஜ்லிஸ்ல வருத்தம் வந்துடும் தானே, வருத்தம் வரும். வருத்தம் வந்தா பரவாயில்ல, நேரடியா வந்து உட்கார்ந்து பேசினான், ரோட்டெல்லாம் அங்க இங்க கைவார அடிச்சிருவான், முன்னுக்கு வந்து கேட்க மாட்டான், நேரடியா வந்து பேச வர மாட்டான். வெள்ளம்பீட்டில ஒரு கொத்தபா ஒன்று செஞ்சேன், காராஸ்காடு மாலால் ஒரு 5 நிமிஷம் போல வேக்சினேஷன் பத்தி பேசப்பட்டுட்டு எங்களையோ வந்து பேசப்பட்டு ரூம் உள்ளுக்கு வந்துட்டார். ஒருத்தர் இந்த இடம் ரெண்டும் நடுங்குது, கோவம் ஓவர் ஆவினா மூஞ்சில உதட்டு அங்க இங்க எல்லாம் நடுங்கும் பாத்தீங்கிறா சில உங்களுக்கு, இவருக்கு இங்க எல்லாம் நடுங்குது. பார்த்தா இவர் லேடி ரிஜே டாக்டர், புள்ளவாடு புள்ளவாடு நோனவாடு அங்க டாக்டர், வேக்சின் அடிக்காட்டி பிள்ளைக்கு நோய் வரும் எனக்கு விளங்கப்படுத்த வந்தீங்க. நான் சொன்னேன் டென்ஷன் ஆவானா உட்காருங்க, அழகா பேசுவோம். நான் சொன்னேன் நீங்க அடிக்கிற வேக்சின்ல என்ன ஐக்கணும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். இல்ல இல்ல அது அது நலவு மட்டும்தான் ஐக்க, எந்த கெடுதியும் இல்ல, அது இதாண்டா. நான் கேட்டேன் உங்களோட லேடி ரிஜுவல 28-30,000 புள்ளைகள், எத்தனை புள்ளைகள்? 28-30,000 புள்ளைகள் ஒவ்வொரு மாசமும் சிகிச்சை எடுக்குது, அதுல எந்த புள்ளைக்கு வேக்சின் அடிச்சு இல்லன்னு கேட்டேன். இப்ப யோசிச்சார், எத்தனை புள்ளைகள்? 28-30,000 புள்ளைகள் ஒவ்வொரு மாசமும் ட்ரீட்மெண்ட் எடுக்குது, தங்கி தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களை சொல்றேன். இந்த அவ்வளவு புள்ளைகளும் வேக்சின் அடிச்ச புள்ளைகள் தான். அடிக்கிறதுக்கு நோய் வராம ஈக்கவாம், நோய் வராம ஈக்கவாம். எப்படி நோய் வந்துச்சு, எப்படி நோய் வந்துச்சு? நோய் வரணும் அல்லாஹ் எழுதியிருந்தா வரத்தான் செய்யும், ஆனா இது நோய் ஊட்டப்படுது. என்ன செய்யப்படுது? நோய் ஊட்டப்படுது. நான் உங்களுக்கு 100 குழந்தைகளுக்கு மேல தாரேன், எந்த வேக்சினும் அடிச்சதும் இல்ல, வாழ்க்கையில இந்த மருத்துவர்களை கண்டதும் நோய் என்று மருத்துவத்துக்காக வேண்டி ஊட்டால புறப்படாத 100 குழந்தைகளுக்கு மேல தாரேன், ஒரு பிள்ளைக்கும் வேக்சின் அடிச்சது இல்ல. பிள்ளைகள் எல்லாம் நோயாளியா படிக்கிறானா சொல்லுங்க? நோயாளியா படிக்கிறது இல்ல. அதுக்கு செய்யற அநியாயத்தால அதுக்கு என்னது, தேனை கரைஞ்சிரத்தை கொடுத்தாலும் வேலை செய்யுது இல்லை, தூக்கிட்டு அவன்கிட்டே ஓடணும். அதுக்கப்புறம் அவன் இன்னொரு மஞ்ச கொடுத்து அதை இன்னொரு நோயை மாத்தணும், மாத்தி மாத்தி அவன் வயசாக கொள்ள ஒரு 35-40 கொள்ள அவனுக்கு 4-5 பட்டம் கிடைக்கும், பிஹெச்டி எல்எல்பி மாதிரி. என்ன சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் பிளாக், செல்லுங்களே கிட்னி ஃபெயில், அப்படி ஏதாவது ஒரு பட்டத்தை அவன் சுமக்கணும். அதுக்கு பின்னால லட்சக்கணக்கு அவனுக்கு கறக்கணும், சாவும் வரைக்கும் நோயாளியாவே இருக்கணும். வீட்டுல சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் வீட்டுள்ள அவ்வளவு பேர் சம்பாதிச்சாலும் நோய்க்கு கட்டாத அளவு நோயாளிகளை மாறணும். எதையும் உலகத்துல பிளான் பண்ண எல்லாம் போயிட்டு பிச்சலங்கள் துண்டிக்கப்படணும்,
இந்த அளவு மலடிகள் உலகத்துல எப்பயும் வாழல, அந்த அளவு மலடிகள் வாழ்றாங்க இன்னைக்கு. அது மலட்டு தனம் அல்ல, மலட்டு தனம் உருவாக்கப்பட்டது. 1987 பிறந்த குழந்தைகளுக்கு குமரி பருவத்துல ஸ்கூல்ல ஒரு வேக்சின் போட்டாங்க, அநேகமானவங்களுக்கு குழந்தை இல்லை. கேட்டு பாருங்க, 87 பிறந்தவங்க, 87 பிறந்தவங்கள நான் பொதுவா குழந்தை இல்லைன்னு வந்த அந்த பருவத்தில் உள்ளவங்க கேட்கிற 87 பிறந்தேன். அநேகமானவங்களுக்கு குழந்தை இல்லை. இதெல்லாம் பிளான் பண்ணி செய்யற சதி. அதனால சதிக்குள்ளால வாழாம ஆரோக்கியத்தின் பக்கம் திரும்புவோம். பொதுவாகவே பசி ஒரு நோய் நிவாரணி, பசி ஒரு நோய் நிவாரணி. மார்க்கெட்ல இருக்கிற எண்ணெயில தேங்கெண்ணெயை விட சிறந்த எண்ணெய் இல்லை. விளங்குதா நான் சொல்றேன், தேங்காய் எண்ணெய் இங்க அதே பேர் தானே. அந்த எண்ணெயை விட சிறந்த ஒரு எண்ணெய் இல்ல. அதல்லாத மரக்கறி எண்ணெய் யாரு பாவிக்க சொன்ன? அந்த சுடுதண்ணி பாவிக்க சொன்ன கூட்டம் தான், ஞாபகம் இல்லையா? தேங்கெண்ணெயில கொலஸ்ட்ரால். எனவே நீங்க எதை பாவீங்க? ஞாபகமா? ஞாபகம் வருதா இல்லையா? மரக்கறி எண்ணெய் ஃபேக்டரி இருக்கிற டுபாயில் தெரியுமா? தெரியுமா? ஆனா டுபாயில் உள்ளவனுக்கு சாப்பிடுறதுக்கே மரக்கறி இங்கிருந்து தான் போற. டுபாயில் இருந்தீங்க இல்லையா? நல்ல விளைவிக்கோங்க. மரக்கறியில இருந்து எண்ணெய் எடுக்கிறல்ல, பெட்ரோலியம்ல இருந்து ஒதுங்குற ஒரு எண்ணெய் தான் அந்த எண்ணெய். எதுல இருந்து? பெட்ரோலியம்ல இருந்து. உண்மையிலேயே மரக்கறியில இருந்து எண்ணெய் எடுக்கலுமெண்டா எந்த நாட்டில் எடுக்கணும்? இலங்கையில, பங்களாதேஷ்ல, இந்தியால, பாகிஸ்தான்ல தாராளமா பூமியில இடமும் மீக்கு வேண்டிய ஒரு மரக்கறி வளருது. பாலைவனத்தில் எங்க மரக்கறி வரல போது அங்க இருந்து எப்படி மரக்கறி எண்ணெய் வரும்? மரக்கறி எண்ணெயா? அது எங்களைய மோடேனாக்கின எண்ணெய். அது எங்களைய வார்த்தைகள் பாரமாய்க்குமே கஷ்டமாய்க்கும். ஆனா அந்த நஞ்ச குடிக்க கூட கஷ்டம் இல்லை. அதை செல்லிட்டு போவோம், அதை செஞ்சுட்டு போவோம், கௌரவம். நாங்க வெஜிடபிள் ஆயில் தான் பாதிக்கிறோம். நாங்க எங்க வீட்டுக்கு இந்த தேங்காய் எல்லாம் எடுக்கிறல்லே, அவ்வளவு புத்திசாலி அவர். அவர் அட்டை மடையனாக்கி வச்சிருக்கிற ஒன்னா நம்பர் மோடே. அப்படி சொன்னா கோபம் வர. அதனால அந்த மடத்தனம் எல்லாம் விட்டு போடாம ஆரோக்கியத்தை வழி பார்க்கவானா யாரு? விளங்கினா? எங்கட நாட்டுல தேங்காய் அழகா வளருது, தென்னை மரத்துக்கு கெமிக்கல் போடுற? தென்னை மரம் 3 வருஷம் தண்ணி இல்லாம சும்மா நிற்கும், தெரியுமா எவ்வளவு காலம்? 3 வருஷம் தண்ணி இல்லாம நிற்கும். அந்த தேங்காய் எடுத்து அதை வெயில காய்ச்சி வார கொப்பராவால மெஷின்ல போட்டு புளிஞ்சு எடுக்கிறது தான் என்ன? தேங்காய். அவங்களோட ஊர் ஏரியால முந்தி பழக்கம் இருந்துச்சு, பொம்பளைல எல்லாம் ஒன்று சேர்ந்து தேங்காய திருவி பாலை புளிஞ்சி சட்டியில போட்டு என்ன செய்யற? காய்ச்சி 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 ஒரு வெள்ள நேரம் ஒயில் ஒன்று வரும். இந்த இடத்துல அந்த தேங்காய் எண்ணெய் வச்சா அந்த இடத்துக்கு வாசம் அடிக்கும். எங்க அதெல்லாம்? எங்க அதெல்லாம்? இன்னைக்கு பொம்புளையில எல்லாம் பீப்பாக்கள் ஆயிடுச்சு. பொம்புளையில் செஞ்சு அவ்வளவு வேலையும் செய்யற மெஷின் என்ன? கொச்சிக்கு இடிக்கிறது பிளண்டர்ல, மறுவா மாவு இடிக்கிறது மில்ல சொல்லுங்களேன், உடவு கழுவுறது வாஷிங் மிஷின்ல, சாப்பாடு ஆகுறதும் முக்காவாசி அங்கேயும் இங்கே. இவளுக்கு வேக்சின் அடிச்சு போயில ஸ்கோலி மாதிரி வீட்டுல இருக்கிற டிவியை பார்த்துக்கொண்டு போன்ல கேம் விளையாடி விளையாடி இவள் பொம்புலையா நான்டா சொல்ற இந்த கூட்டத்தை கொண்டு போய் கடல்ல தள்ளு என்ன பொரோசனம் இவ்வளவு. அதுல வேற பெரிய பீவி இவருட பெரிய பீவி 24 hours மொபைல்ல இல்லண்டா 24 hours டிவியில. அவள் யாரு? அவள் என்னத்துக்குள்ளதுல வாழணும்? ஒரு குரான் ஓத மாட்டால், ஒரு தஸ்பீ செய்ய மாட்டால், 5 hours தொழுகிறாளோ என்னமோ தெரியா. பெரிய புத்திசாலி. ரொட்டிய சுட்டு தின்னாம சளிச்ச மாவு தின்னாங்க, என்னத்துக்கு? என்னத்துக்கு? அதுக்கு இடையில உள்ள நேரத்தை அமலுக்கு பாதிக்க. இன்றைக்கு மாப்பிள்ளைக்கு டிவி ஊத்தி கொடுக்கறேன் இல்ல, சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன் இல்ல, என்னதுக்கு டிவி பாக்கற? நான் கேக்குறேன், இவ்வளவு லென்த்துக்கு பூமிக்கு மேலால வாழணும்? ஒரு குழந்தைய ஒழுங்கா ஈமானிய பக்குவத்துல வளர்த்தெடுக்காத ஒரு தாயா, அவள் ஒரு நாய். ஒன்று தாய் மடியில கெட்டு போகுது, இன்னொன்று ஸ்கூல் போய் கெட்டு போகுது. நான் அடிக்கடி சொல்லுவேன், 1300 வருஷமா இஸ்லாமிய உம்மத் படித்தது எதை படிச்சது? உங்களோட ஊர்ல ஸ்கூலுக்கு எத்தனை வயசு சொல்லுங்க பாபு? ஸ்கூல் ஆரம்பிச்ச ஆண்டு தெரிஞ்சவங்க கை வச்சுங்க. சொல்லுங்களே. 1912 கேளுங்க. நான் போன ஸ்கூல் 1901. சிலோன்ல முதலாவது ஸ்கூல் எத்தனாம் ஆண்டு? ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க, ஒத்துக்கிறீங்களா? புத்திசாலிகளா வாழ்ந்தாங்க, ஒத்துக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட வாழ்ந்தாங்க, ஒத்துக்கிறீங்களா? நாங்க தான் புத்திசாலி இல்லைன்னா சொல்லணும். 1988 முன்னால வாழ்ந்தவங்க எல்லாம் மோடேன்னு அப்படியா? இந்த எஜுகேஷனுக்கு சிலபஸ் போட்டதே 1844. 1870 முன்னால ஒரு ஸ்கூல் உலகத்துல இல்ல. இது மனுஷரை மோடேன் ஆகிறதுக்கு போட்ட சிலபஸ். என்னதுக்கு? நான் இவ்வளவு நேரம் சொல்லி வந்தேனே, அந்த சுடு தண்ணி குடிக்க சொன்ன ஜமாத்து உலகத்துல பண்ணி நட்ட ஆசம் எல்லாம் சொல்லி வந்தேனே, அதெல்லாம் இங்கிருந்து வந்ததுதான். எங்கிருந்து வந்தது? இந்த படிப்புல இருந்து வந்தது தான், வெளியில இருந்து இல்ல. சரி, அதெல்லாம் விடுவோமே, அதெல்லாம் விடுவோம். ஹிஜ்ரி 1300 முன்னால இஸ்லாமிய உம்மத் உலமாக்கள் கிட்ட இல்ம கற்றுக்கொண்டான், இதைத்தான் அறிவுண்டு நினைச்சான். உலமாக்கள்கிட்ட இல்ம எடுக்கிற காலத்துல அல்லாஹ்வோட மொஹப்பத் உண்டாச்சு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மொஹப்பத் உண்டாச்சு, அல்லாஹ்வுடைய தீன்ல மொஹப்பத் உண்டாச்சு. உண்டாயிச்சா இல்லையா? அந்த காலத்துல உலமாக்களும் அவுலியாக்கள் ஆயினான், அல்லாஹ்வோட மக்களை தொடர்பு படுத்தினான். இன்றைக்கு புள்ள ஸ்கூல் போகுது யாருட முகப்பத்துல சொல்லுங்களே? யாருட முகப்பத்? துனியாட முகப்பத்துல. அதுக்கு துனியாட முகப்பத் இல்லைன்னா துனியாட முகப்பத்தை ஊற்றுறது யாரு? துனியாவுடைய மோகம் எல்லா பாவங்களுடைய சிறசுன்னா எல்லா தவறுகளுடைய தலை. அதுக்கு சரியா துனியா முகப்பத் தேரலண்டா ஊற்றுறது தாயும் தந்தையும் ஆசான்களும் நலன் விரும்புகள்.
அதனால இஸ்லாத்தின் பக்கம் உம்மத்தை மீட்டெடுக்க வேண்டிய தேவர்கள்
பக்கம்
ஆரோக்கியம் தேவண்டா உண்மையான ஒரு இஸ்லாத்தை காணும், அந்த இஸ்லாமிய அறிவு எடுக்கணும். அதுல தலைவர்கள் சொல்றாங்க, யார் பசிச்சு சாப்பிடுவாங்களோ அரை வயிற்றோட சாப்பாட்டை நிறுத்திக் கொள்ளுவாங்களோ அவர்கள் நோய் நெருங்காது. இன்னைக்கு குடல்ல என்ன இறைப்பையில சாப்பாடு இல்லாம கழியிற நேரம் என்ன? உங்கள யார இறைப்பையில சாப்பாடு இப்ப இல்ல, இப்ப யார இறைப்பையில சாப்பாடு இல்ல? 24 அவரும் வகுத்துல சாப்பாடு ஈக்கணும். ஒரு லோடு இறக்குறதுக்கு முன்னால அடுத்த லோடு ஏத்திக்கணும். அதனால ரமலான் என்றது சாப்பிடுற மாசமா பசியிலேக்கிற மாசமா? உம்மத் ஆக கூட திங்கிறது எப்ப? ரமலான். என்ன ஆச்சரியமான ரமலான் அது. அதனால நோய விலை கொடுத்து வாங்கிட்டு நோம்பு குறை சொல்லவான யாரும் எல்லாத்திலையும் நோக்கம் இழந்தாச்சு. கொத்துபால கேட்டேன், கஞ்சி ஏன் கொடுக்கற? இப்ப பேசலும் தானே சொல்லுங்களேன், ஏன் கஞ்சி கொடுக்கற சொல்லுங்க பாபு. எல்லா பள்ளியிலையும் கஞ்சி கொடுக்கறதா? ஏற ஊர்லயும் கொடுக்கறா? சொல்லுங்களேன், ஏன் கொடுக்கற? எங்க வீட்டுல பொம்பளைல அப்ப வேலை செய்யறலையா? நாங்க ஆரம்பத்தில் பேசினோம், சாப்பிடுற எதுக்கு? பசி. அப்ப ஏன் முன்னந்திக்கு வீட்டுல சாப்பாடு செய்யற? கஞ்சி பள்ளியால வருதுன்னா ஏன் முன்னந்திக்கு வீட்டுல சாப்பாடு செய்யற? கஞ்சோறு சாப்பாட்டு கணக்கு எடுக்கல, கஞ்சோறு. அப்ப ஏன் கொடுக்கற பள்ளியில? ஏன் கொடுக்கற? எவ்வளவு சிரமம். யாரும் உலமாக்கல் மிம்பர்ல சதக்காண்டு சொல்லி நாம கஞ்சி கொடுக்கற சதக்காண்டா உம்மத்துக்கு என்ன பிரயோஜனம் பண்ணிக்கணும்? ஏதாவது ஒரு பாட் அதால நிறைவேறுதுன்னா சொல்லுங்க, பேசுவோம். கஞ்சி குடிக்கிற சோமிக்கு எங்கட பாசையில செல்ல? கொழும்பு பாசையில செல்றா என்ன? சும்மா சோமிக்கு குடிக்கிற, ஜொலிக்கு குடிக்கிற, வேற என்ன வார்த்தைக்கா? பசிக்கா? பசிக்கு கஞ்சி குடிச்சா மறுவ ராவிக்கு சாப்பிடக்கூடாது, ஒத்துக்கிறீங்களா? இது கஞ்சையும் குடிச்சு தண்ணியையும் குடிச்சு ட்ரிங்க்ஸையும் குடிச்சு பட்டிசையும் திண்டு கட்லட்டையும் திண்டு அங்கால பழத்தையும் திண்டு இங்கால இந்த தொண்ட குழியில லேசு லேசா ஒக்காலம் வேற வருது சாப்பாடு ஓவராது. செல்றாரு இன்னும் முன்னந்திக்கு தின்னலையா?
இதுதான் சமுதாயம். அவ்வளவே நினைச்சிட்டு வேற முன்னந்திக்கு தின்னலையா. நீங்க கட்டாயம் செஞ்சு பாருங்க, ஒரு போஸ்கோப் ஒரு போஸ்கோப் நீங்க இப்பாடுற நேரத்துல சாப்பிடுற அவ்வளவு சாப்பாட்டையும் அதுல ஊத்து. எத கஞ்சி கோப்பம் உண்டு, ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு ட்ரிங்க், ஒரு மூணு நாலு சோட்டி பழங்கள் வேறு, அதுக்கு மேலால முன்னந்திக்கு திங்கிற சாப்பாட்டையும் போடுங்க. வடி என்ன சொல்றீங்க? வேற ஏதாவது அபிப்பிராயம் ஈகா? ஆனா நீங்க அந்த போஸ்கோப்பையே வௌத்தோட கிட்டவாக்கி பாருங்க, வௌத்தை விட அது பெருசாய். அப்ப வௌத்தர் ஒரு பகுதி தான் இறைப்பை என்று சொல்லு. வௌத்தர் ஒரு பகுதி தான் என்னது இறைப்பை என்று சொல்லு. இவ்வளவு சாமானத்தை தூக்கி போட்டா நீங்க கண்டில்லையா? நோம்புல ரமலான்ல கூடுதலா உது முடிஞ்சு முடிஞ்சு ஆட்கள் ஓடுவான், கண்டில்லையா? என்னண்டா வவுத்துல அந்த காத்து கெடம் இல்ல, அவ்வளவு புழுந்து இப்ப உள்ளுக்கெல்லாம் குழம்பி. இப்ப பஜ்ர்ல சப்புலையும் ஓடுற, தராவிலையும் ஓடுற, சுபோலையும் என்ன மக்ரிபிலையும் ஓடுற, இஷாலையும் ஓடுற. பொதுவாவே குறைவா சாப்பிட்டா மட்டும்தான் ராவையில நின்று வணங்கலாம், நல்ல விளைக்கும். இஃப்தாருடைய நேரத்துல ஒரு மூணு ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு ஒரு ஒரு மூணு மாடல் தண்ணியை குடிச்சிட்டு நீங்க மகரிப தொழுதுட்டு போய் எதையாவது ஒரு ஒரு மூணு நாள் கவலத்தை சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க. 20 ரக்கா தராவி உங்களுக்கு பாரமாயிக்காது. அதுக்கு பிறகு நீங்க ராவையில இன்னும் இன்னும் விவாதத்துகள் செய்வீங்க, திலாவத் செய்வீங்க, நேரத்தோட எழும்புவீங்க. ஒரு 11:30 தூங்கினாலும் 3 மணிக்கு எழும்பினா ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. ஏன்னா பௌத்தல சாப்பாடு இல்லை. பௌத்தல பிரச்சனை இல்லைன்னா அந்த சொற்ப தூக்கம் நல்லோர் ஆரோக்கியத்தை தரும். அதுக்கு பிறகு அந்த தஹஜ்ஜுதுடைய நேரத்துல இஸ்திக்பார் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, மறு என்ன தொழுறது, அதிகமா தஹஜ்ஜ தொழுறது, அதுக்கு பின்னால துஆ செய்யறது, கடைசியா ஒரு 10 நிமிஷம் அந்த சின்ன ஒரு பேக்கெட் சாப்பாடை தின்னுக்கொள். அந்த நேரத்துக்கு 15 ஹவர் பசி லீக்கணும் நினைச்சு உள்ளதெல்லாம் கொட்டுற. பொதுவா அந்த நேரத்துல சாப்பிடுறது சரியான கஷ்டம். ஆனா எப்படியாவது அட்டைக்கு கிட்டக்கு உள்ளதெல்லாம் போட்டு நிறைச்சிக்கோல பாக்குற. கொஞ்சம் லேட்டா எலும்பு பட்டேன் வைங்களேன், ஒரு 15 நிமிஷம் தான் டைம் இங்கண்டா, என்ன ஸ்பீடா போடுவார், தட்டப்பட்டு விடுவார். பாங்க சொல்ல முன்னி கடைசியா பாங்க சொல்ல கொள்ளையும் தண்ணி குடிக்கணுமா, திண்டு திண்டு மூக்க முட்டை திண்டு அதுக்கு போற சொல்றார் பாங்க சொல்ல கொள்ளையும் தண்ணி குடிக்கணுமா, 10 ரூபா வேற கொடுத்து கொள்வான். அதான் சொல்றன்றதே பஜ்ருடைய நேரம் ஆகிட்டு அதுக்கு போற எப்படிதான் தண்ணி குடிப்பாய். அதனால என்ன செய்யணும், சாப்பாட்ட குறைக்கணும், பசிய கூட்டணும், அதிகமான நேரம் பசியிலிக்கணும். பயப்படுவானா யாரும் பசியிலிருந்து மௌத்தா போறல்ல, பயப்படுவானா? யாருக்கும் கேஸ்ட்ரிக் வாரதில்லை பசியில இருந்தா. எவ்வளவு பசியிலிக்கணுமோ அவ்வளவு என்ன நடக்கும், ஆரோக்கியத்தின் பக்கம் உடல் திரும்பும், ஆரோக்கியத்தின் பக்கம் திரும்பும். நீங்க காணக்கூடிய இந்த நோய்கள் எல்லாத்துலயும் ஒரு நிவாரணத்தை காண்பீங்க. அதனால இந்த ரமலான் அதுக்குரிய ஒரு பயிற்சியாகவும் அமையணும், பயிற்சியாகவும் அமையணும். அதே போல எங்களை பாவங்கள்ல இருந்து நாங்க எங்களை பாதுகாத்துக்கிறோம். பார்வையில பாவம், கேள்வியில பாவம், இன்னைக்கு அதுதான் கூடுதலான பாவம். கூடுதலான பாவம் என்ன, பார்வை ஏழுண்டா உங்களுக்கு பெரிய நன்மை கிடைச்சு போகும். இந்த குழந்தைகளோட பார்வையை பாதுகாரு. குழந்தையில நாங்க பார்வை பாதுகாத்து கொடுப்போம், அந்த குழந்தை மவுத்து வரைக்கும் ஹராம பார்க்காது. எங்களையா எங்கட வாப்ப வளர்த்தது எங்களுக்கு டிவி கல்ல, என்னை கல்ல வீட்டுல டிவி கல்ல. 1992 இந்த வேர்ல்ட் கப் பாகிஸ்தான் தூக்கிச்சே. அப்ப நான் ஒரு இடத்துக்கு மேட்ச் பார்க்க போனேன். அப்ப எனக்கு ஒரு 10 வயசு தான். இங்கட வாப்பா தேடி கொண்டு வந்து ஒரு பெரிய பொல்லால அடிச்சு ரோட் எல்லாம் ஆட்களுக்கு காண அடிச்சு அடிச்சு விட்டு கூட்டி வந்த. அல்லாமி சத்தியமா சொல்றேன், என்னோட வாழ்க்கையில நான் ஒரு படம் பார்த்ததில் ஒரு பாட்டு கேட்டதில்லை, ஒரு படம் பார்த்ததில் ஒரு பாட்டு கேட்டதில்லை. இப்ப எங்கட வீட்டுல முஸ்லீம் நிகழ்ச்சி போட்டாலும் எனக்கு தாங்கி கொள்ளல. என்னையோட கூடுதலா புலங்கினவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நான் ஒரு சத்தத்தை கூட போட விட மாட்டேன். ஏலா அது ஒரு எரிச்சல் ஆயிடும். ஒரு ரேடியோ போட்டா வீட்டுல, எங்கட வீட்டுல ரேடியோவும் இல்லை டிவியும் இல்லை. ஏண்ட வீட்டு பிள்ளைகளுக்கு பாக்குறதுக்கு செல் எதையும் வச்சில்ல. இந்த குழந்தைகளை பாதுகாத்துக்கோங்க, இந்த குழந்தைகளோட வாழ்க்கை பாதுகாக்கப்படும். பிஞ்சில இருந்தே நாள் அவர் உட்கார்ந்து ஹேண்ட் முழிச்சு எங்கேயோ போற அனாச்சாரத்தை பார்த்து பார்த்து வயசுக்கு முந்தி பருவ வயசு வந்து வயசுக்கு முந்தி வயசுக்கு முந்தி பருவ வயசு வந்து வயசுக்கு முந்தின வேலை எல்லாம் பார்த்து அவன் ஒரு 20 வயசு ஆக போல சைக்கோ காரனாவி அவன் கட்டு கடங்காதவனா மாறி அதுக்கு போற அவனுக்கு ஒரு அதே மாதிரி ஒரு கொண்டாட்டிய கொடுத்து ரெண்டும் டெய்லி பதறி விட்டோம். ரெண்டு பேருக்கும் செட் ஆகுறது. கூடுதலா இந்த ராவகி ரோட்ல கைவார அடிக்கிற ஆட்கள் ஒன்று குடும்ப வாழ்க்கை இழந்தவங்க, இல்லண்டா குடும்ப வாழ்க்கை அமையாதவங்க. ராவகி ரோட்ல கைவார அடிக்கிறா நீங்க காட்சி சொல்லுங்க. ஒன்று அவனுக்கும் பொண்டாட்டிக்கும் சரியான தொடர்பு இல்லை, இல்லண்டா வயசு வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தில்லை. உடனே கஷ்டம் செய்ய அந்த வாப்பமார்கிட்ட கஷ்டம் செய்வாங்க, சொல்லுவாங்க உங்களோட ஆம்பளை பிள்ளைல நிக்கா செஞ்சு வைங்க, அவங்களோட பாவத்தை நீங்க சுமக்காதீங்க. யாரையாவது ராவேல இஷாக்கு பின்னால ரோட்ல கண்டா உமரதுலானு வீட்டுக்கு போய் வாப்பா கிட்ட சொல்லிட்டு வருவான். என்ன சொல்லுவான்? உங்களோட ஆம்பளை பிள்ளைல கல்யாணம் முடிச்சு வைங்க, வளர்த்த அமிலு ஆசாமகும், அவங்கட பாவங்களை நீங்க சுமந்து கொள்ள வேணான்னு. அதனால ராவுல பொதுவா அலைஞ்சி திரியறது நாய் தான். நாய கண்டில்லையா கேன்சி செட்டாவி 4-5 பேர் ஒன்று சேர்ந்து கொண்டு ராவ எல்லாம் கத்தி கத்தி அவன் உடுப்பு காய போட்டதையும் இவன் செருப்பையும் பிச்சு பிச்சு ரோட்ட எல்லாம் திரிஞ்சிட்டு காலையில தூங்குற. எத்தனை மணிக்கு தூங்குற? சஹஜத் டைம்ல தூங்கினா நீங்க இந்த 7-8 மணிக்கு எல்லாம் இந்த உள் ரோட்டு உள்ள போயிட்டு பாருங்க, ரோட்ல ஆசாமி படுத்து கொண்டு இருப்பார். நீங்க வார சத்தத்துக்கு தான் அவர் ஒரு பார்வையோடு இப்படி பார்த்துட்டு சைட்ல போயிட்டு படுத்து கொள்வார். அப்படி இல்லாட்டி சைட் ஆகிட்டு மறுவ வந்து ரோட்ல படுப்பார். கண்டிக்காத அது என்னன்னா நைட் முழித்தாள்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னலக்கும் பில நாமில ஐபரா, உங்களுக்கு கால்நடைகள்ல படிப்பினைக்குதுன்னு சொல்றான். கால்நடைகள் என்ன படிப்பினைனா நேரத்தோட தூங்குது, நேரத்தோட எழும்புது. யாராவது ஆட்ட மாட்ட தாஜத்துக்கு எழுப்புறா, இல்லாட்டி காலையில தட்டுறா போ போ இப்ப வெளியே போ இப்ப படுத்தது போதும்னு சொல்றா, இல்ல அது மாலையில மாலையில இருட்டாவதுக்கு முன்னால ஊடடங்கும், மாலையில இருட்டாவதுக்கு முன்னால வீடு அடங்கும். இந்த இந்த பிணைக்கூட்ட மாடுகளை சொல்லல, ரோட்ல அடையிற மாடுகளை சொல்லல, விளங்கிட்டா? சிலவங்க மாட்டுக்கு நன்மை செய்யறன்னு சொல்லி என்ன சல்லிக்கு வாங்கி அதை ரோட்ல விடுற, அது ரோட் மாடு. அதை சொல்லல, அந்த பட்டியில அடையிற மாடு நேரத்தோட அடைஞ்சிடும், நேரத்தோட எழும்பிடும். ஒரு நாளைக்கு சிறிலங்கால 5000 மாடா இருக்கிற தெரியுமா? எத்தனை மாடு? 5000 மாடா இருக்கிற சில சிலவங்க, சில இரச்சு கடையில் 20 மாடா இருக்கிற, 22 மாடா இருக்கு. ஆனா வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் போடுற. ஆட்ட மனுஷன் அடுத்து தின்ற வருஷத்துக்கு 2-4 குட்டி தான் போடுற. ஆ குட்டினா 4 குட்டி ஆடு. ஆனா இந்த நாய்க்கு 6 மாசத்துக்கு 10 குட்டி போடுற, 12 குட்டி போடுற, பேல்ற. யாரு சரி அறுத்து திங்கிறா? இப்ப நாய் ஓவர் ஆகு இந்த ஊர்ல. அப்படியா? மாட்டுட்ட அளவு நாய்க்குமா? இங்க ஆட்டுட்ட அளவு நாய்க்குமா? அதனால ஆட்டு மாட்டில் உள்ள படிப்பின என்னண்டா, நேரத்தோட தூங்கும், நேரத்தோட எழும்பும், வாழ்க்கையில பறக்கத்தி. யார் இந்த ஊடுவல்ல இந்த பழக்கம் ஈகோ, யார் எஷாவோட தூங்கிடுவாங்களோ. முன்னால தூங்குறதையும் பின்னால கதைக்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தான். இஷாவோட தூங்கிடுறது, நேர காலத்தோட எழும்புறது, தாஜுடைய நேரத்தில். இந்த பழக்கம் யாருக்கிட்ட இருக்குமோ அவங்களோட வாழ்க்கையில பறக்கத்தை பார்ப்பீங்க, அவங்க நோய் இல்லாம வாழ்வாங்க. அதனால இந்த ரமலான் அதுக்குரிய ட்ரைனிங் அமையுமா? அதுக்கு பிறகு வாழ்க்கை மாறுமா?
சுபஹானல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வஸலாமன் வத்மீ.